சகோதரன் டெவில், உம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வீட்டிற்கு வருவது எப்பொழுதுமே நன்மையானதாகவே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் புனித நாட்களில் இவைகளில் மிகவும் அதிகமான நன்மையாக உள்ளது போன்று தென்படுகிறது. அது ஒரு சிறப்பான சிறு ஆசீர்வாதம் நமக்காகவே விடப்பட்டுள்ளது போன்றே தென்படுகிறது. எல்லா நேரத்திலும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் உணர்வை உடையவர்களாக இருக்க முடியாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாக உள்ளது. ஜனங்கள் உங்களுக்கு கரம் அசைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்கிறார்கள். அது நல்லது. கிறிஸ்துமஸை குறித்த அந்த ஒரு காரியத்தை நான் விரும்புகிறேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், அடுத்த சனிக்கிழமை இரவிற்கான முழு இரவு ஜபம் அறிவிக்கப்பட்டதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் அப்பொழுது அந்த முழு இரவு ஜபத்தில் நான் இங்கிருக்க முயற்சிப்பேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சனிக்கிழமை இரவிற்கான ஒரு பொருளின் பேரில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் சற்று பேசும்படி என்னுடைய நேரத்தில் எடுத்துரைப்பேன். உண்மையிலேயே ஞாயிறு காலை நம்முடைய வழக்கமான ஞாயிறு பள்ளி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிசேஷ ஆராதனை உள்ளது. இப்பொழுது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ராபோஜனம், கால்களை கழுவுதல். சரி, நல்ல வழியில் புத்தாண்டை துவங்க ராபோஜனம் எடுப்பதும் கால்களை கழுவுதலை வைத்திருப்பதும் சரியே. இப்பொழுது நான் இந்த அறிவிப்பை செய்யும்படி விரும்புகிறேன். அதாவது இது இந்த கூடாரத்தின் கண்காணிகளுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் மற்றும் கூடாரத்தின் போதகர்களுக்கும் துணை போதகர்களுக்குமான ஒரு சிறு வரையறுக்கப்பட்ட கூட்டம் போன்றதா என்பதை நான் கேட்டறிந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதாவது ஒரு தடவை கர்த்தர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற விதத்தை கண்டறிய நம்மை ஒன்று சேர்க்கிற இது நன்மையாக உள்ளது என்றே நான் கருதுகிறேன். மேலும் அநேக சமயங்களில் வேத வாக்கியங்களில் நீங்கள் கண்டறிவது போன்றே சிறு காரியங்கள் தோன்றுகின்றன. அவை கடினமானவர்களாக இருக்கும். நாம் அதே காரியத்தை எங்கும் பேச விரும்புகிறோம். நாம் ஒன்று சேர விரும்புகிறோம். நான் போதவர்களாகிய உங்களையும் உடனிருப்பவர்களையும் விரும்புகிறேன். உண்மையிலேயே சகோதரன் டெவில் இருப்பார். நம்முடைய உடனுழைப்பாளர்களில் ஒருவரான சகோதரன் டான் ரடல் இங்குள்ளார். சகோதரன் கிராம் ஸ்னெல்லிங் ஊடிகாவில் இருந்து வந்துள்ளார். நம்முடைய மிஷனரி சகோதரன் ஸ்ட்ரிக்கர் இங்குள்ளார். போதக சகோதரர்கள், சகோதரன் சகோதரர் பார்னல் மற்றும் பலதரப்பட்டவர்கள் இங்குள்ளனர். இங்குள்ள உடனடைப்பாளர்களை நீங்கள் அறிவீர்கள். சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் நியூ ஆல்பனியிலிருந்து வந்துள்ளார். பின்னர் கண்காணிகளும் தர்மகர்த்தாக்களும் உள்ளனர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். வருகின்றதான இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு சிறிய துண்டுத்தாளை எடுத்து அதில் ஆலோசனைகளை அல்லது நான் கூறும் வேதவாக்கியங்களை அல்லது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏதோ ஒரு கடமையை எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை அறியாமல் இருந்திருக்கலாம். தர்மகர்த்தாவை போன்ற ஒருவர் இந்த காரியம் எழும்புமேயானால் அப்பொழுது என்னுடைய கடமை என்ன என்று கூறலாம். ஒரு கண்காணியாய் உள்ள காரணத்தால் இந்த காரியம் எழும்புமேயானால் என்னுடைய கடமை என்ன? மேலும் போதகர் இந்த வார்த்தையில் இங்கே அது இன்னென்ன விதமாய் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் காண்கிறேன். மேலும் நாம் அதை போதிக்கிற விதமாய் அப்படியே நான் அதை புரிந்து கொள்கிறதில்லை. அதை வேதவாக்கியத்தில் பொருத்துங்கள் என்று இவ்வாறே கூறலாம். பின்னர் நீங்கள் விரும்பினால் அவைகள் எல்லாவற்றையும் சகோதரன் உட் அவர்களிடம் கொடுங்கள். ஏனென்றால் அவர் எனக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வருகிறார். உங்களால் முடிந்த அளவு துரிதமாக நீங்கள் உங்களுடையவைகளை எழுதி முடித்தவுடனே நான் அதை வேதவாக்கியங்களில் கண்டுறுதி செய்யும்படியாய் நான் அதை சரியாய் கரித்து பார்ப்பேன். நாம் இதை செய்ய முயல்வோம். இப்பொழுது இது ஒரு பொதுவான கூட்டமாக இருக்கவில்லை. இது கூடாரத்தின் தர்மகர்த்தாக்களுக்கும் கண்காணிகளுக்குமான இந்த கூடாரத்தை குறித்ததும் மற்றும் போதவர்களுக்குமானதாய் உள்ளது. நாம் அவர்களை கண்டறிந்து கொள்ள துவங்கினவுடனே அது திடீரென்று வெளிப்படும். அப்பொழுது நாம் ஒரு இரவு இங்கே கூட்டம் நடைபெறப்போவதில்லை என்று அறிவிப்போம். ஆகையால் அப்பொழுது நாம் அதில் கவனம் எடுத்துக் கொள்வோம். அது ஒரு நன்மையான காரியமாக இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். சகோதரன் நெவில், சகோதரர்கள், போதவர்களாகி நீங்கள் யாவரும் என்று இவ்வாறு நாம் சேர்ந்து அணுகலாம். நீங்கள் பாருங்கள், அதே காரியத்தை எங்கும் நாம் அதே விதமாகவே பேச முடியும் என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது அது ஒலிப்பதிவு செய்யப்படும். நம்முடைய கேள்விகளும் நம்முடைய பதில்களும் கூட ஒலிப்பதிவு செய்யப்படும். ஒவ்வொருவரும் ஒரு ஒலிநடாவை பெற்றுக் கொள்ளலாம். எனவே எந்த காரியத்திலாவது எந்த கேள்வி எழுப்பினாலும் சபை பலனடையும்படியாய் திரும்பவும் போட்டு பார்த்து நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் யாராவது ஒருவர் நல்லது இது என்பார். எனவே நாம் திரும்பிச் சென்று ஒலிநடாவில் என்ன உள்ளது என்றும் அது என்ன கூறியுள்ளது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே அந்த மாதிரியான ஒலிநடாக்களை நாம் வைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் புதிய தர்மகர்த்தாக்களை பெற்றுள்ளோம். இந்த வருடம் நாம் சில புதிய கண்காணிகள் போன்றவர்களை பெற்றுள்ளோம் என்று நினைக்கிறேன். எனவே நாம் அவர்களை அழைத்து அதன் பேரில் அறிவுறுத்த விரும்புகிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த இளைய சகோதரன் செல்லஸ்பர்க்கில் இருந்து இங்கு வந்திருக்கிற நம்முடைய சகோதரர்களில் ஒருவரான சகோதரன் வில்லார்ட் கிரேஸ், அவர் நிச்சயமாக அதை குறித்த செய்தியை கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் கர்த்தருக்குள்ளாக வாலிபமாக இருக்கிறார். மேலும் இந்த வாலிபர்களால் நிலைநாட்ட முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய சிந்தையில் சிறு கேள்விகள் தோன்றுகின்றன. ஏதோ ஒரு பெருங்கடையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு பதிலாக நாம் சேர்ந்து அணுகி அது எதை குறித்தது என்று காண்போமாக. நம்முடைய கூட்டங்களில், நம்முடைய மகத்தான கூட்டு கூட்டங்களில், நாம் இந்த கடைசி கூட்டத் தொடர்பில் இருப்பது போன்று சபைகள் ஒன்றாக இணையும் போது என்னத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், எதை கூற வேண்டும் என்றும், எதை செய்ய வேண்டும் என்றும் அப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். நாம் யாவரும் புரிந்து கொள்ளும்படியாக நாம் யாவரும் ஒரே பாஷையை பேச விரும்புகிறோம். இப்பொழுது மற்றொரு காரியத்தை நான் கூற விரும்புகிறேன். சகோதரன் நெவில் அதை மிக நன்றாய் கூறியிருக்கின்ற காரணத்தால், இது போன்ற இந்த பரிசுத்த நாட்களை சுற்றியுள்ளதான இந்த ஐக்கிய வேளையில், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் செய்தியில் நாங்கள் உங்களுக்கு சிறந்த வாழ்த்துதலை கூறுகிறோம். பின்னர் நான் ஒவ்வொருவருக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கும்படியாய் இந்த நேரத்தை எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய வீட்டில் பெற்றுக் கொண்ட பொருட்களுக்காகவும், வெகுமதிகளுக்காகவும், உங்களுடைய கிறிஸ்துமஸ் அட்டைகளுக்காகவும் நான் எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் நிச்சயமாகவே என் முழு இருதயத்தோடு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அது நிச்சயமாகவே இந்த காலையில் நமக்கு நன்மையை செய்தது. நான் ஒரு விதமான மனநிறைவை அளிக்க ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை விரும்புகின்ற ஒரு சிறு பயனை உடையவனாயிருந்தேன். நாங்கள் அதை அறையில் வைத்திருந்தோம். இந்த காலையிலோ அதன் கீழே சென்ற போது, இங்குள்ள என்னுடைய சபையிலிருந்தும், பல்வேறுபட்ட இடங்களை சுற்றிலுமுள்ள என்னுடைய நண்பர்களிடத்திலிருந்தும் வந்திருந்த பல வகையான வெகுமதிகள் அந்த மரத்தின் கீழே இருப்பதை கண்டேன். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் எவ்வளவாய் பாராட்டுகிறேன் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்திக் கூறுவதற்கான வார்த்தைகள் என்னிடத்தில் இல்லை. பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக என்பதே என்னுடைய ஜபமாய் உள்ளது. மேலும் அது எங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் வெகுமதிகளை திரும்ப அனுப்ப முடியாது, ஏனென்றால் நான் அந்த அளவு பணத்தை சம்பாதிக்க மாட்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் ஒரு வாரத்திற்கு $100 சம்பாதிக்கிறேன், மற்றும் நான் ஒரு பெரிய குடும்பத்தை உடையவனாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட கோடி நண்பர்கள் உள்ளனர். அது அவர்களுக்கு சுற்றிலும் செல்வது நிச்சயமாகவே கடினமாயிருக்கும். ஆனால் நாங்கள் உங்களுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். இப்பொழுது வருகின்றதான இந்த புத்தாண்டினுடைய இரவை மறந்து விடாதீர்கள். நான் இந்த கூடாரத்தில் இங்கே முதல் முடிவு ஜபத்தில் இருந்ததை நினைவு கூறுகிறேன். இங்கே அதனை எவராவது நினைவு கூறுகின்றீர்கள் என்று நான் யூகிக்கவில்லை. ஆனால் ஒரு இரவு கர்த்தர் உங்களுடைய போதகரின் மிகுதியான வெற்றாச்சாரத்தை எடுத்து விட்டார். ஆகையால் நாங்கள் அப்பொழுதிலிருந்தே ஒரு மகத்தான நேரத்திற்காக முன்னோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்பதற்கு முன்னாக இன்றிரவு வேத பாட பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். நான் இன்றைக்கு ஒரு விதமாக எனக்குள்ளாகவே ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றிரவு நான் இங்கு வந்து சேர்ந்தால், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்பதன் பேரில் பேசப்போவதாக இருந்ததை நான் அறிவித்து விட்டேன். அது எனக்கு ஒரு விதமாய் நன்கு அறிந்த பகுதியாகும். நம்முடைய நல்ல நண்பர் சகோதரன் சாத்மேன், சபையின் தர்மகர்த்தாக்களில் ஒருவரை நான் கேட்டறிந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம், நான் அதை குறித்து உரிநடாமல் வைத்திருக்கிறேன், நீர் அதை எங்கோ பிரசங்கித்தீர் என்றார். நம்முடைய விலையப்பற்ற நண்பர் சகோதரன் லியோ மெர்சியர் இங்குள்ள ஒலிப்பதிவு செய்யும் பையன், ஆம், கிட்டத்தட்ட 5 முறை பேசியுள்ளீர் என்றார். எனவே நான் அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்பதை பிரசங்கிப்பதற்கு பதிலாக, தேவனுடைய சுற்றப்பட்ட வெகுமதி என்ற பொருளின் பேரில் இன்றிரவு நான் பேச விரும்புகிறேன்.
And now I'm going to read from St. Matthew's Gospel, the second chapter.
ஒரு வேத வாசிப்பிற்காக பரிசுத்த மத்தேயு 2 பரிசுத்த மத்தேயுடைய சுவிசேஷம் 2 நான் வாசிக்க விரும்புகிறேன்.
Now when Jesus was born in Bethlehem of Judea in the days of Herod the king,
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவரும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில்
விசாரித்தான்.
அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான்.
When they had heard the king, they departed and lo,
Raja sonnadai avargal kettu pogayil ido avargal kidakkire kandra nakshatram pillai irunda sarathirkku mel vandu nirkkum varaikkum avargalukku mun sendrathu. Avargal andra nakshatrathai kanda bodhu migundha aananda santhosham adaindargal.
And when they were come into the house,
avargal andra veettukkul pravesithu pillaiyum adin thaayagiya mariyalaiyum kandu shashtangamai vidundhu adai panindukondu
when they had opened their treasures
தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை பொணத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள்.
And being warned of God in a dream that they should not return,
பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறுபடியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள்.
Now I want to take a text.
இப்பொழுது இன்றிரவு நான் அங்கிருந்து ஒரு குறளை எடுக்க விரும்புகிறேன். அதாவது அங்கிருந்து அல்ல, ஆனால் பரிசுத்த லூக்கா 2:7 உள்ள அதே சம்பவத்திலிருந்து எடுக்க விரும்புகிறேன்.
And she brought forth her firstborn son and wrapped him in swaddling cloth and laid him in the manger because
அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஜெப வார்த்தைக்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரிசுத்தமும் கிருபையும் உள்ள தேவனே, இந்த உலகம் எப்போதும் அறிந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த மகத்தான வெகுமதியை எங்களுக்கு அளித்தவரே, இந்த அற்புதமான வெகுமதிக்காக உம்மண்டை இன்றவு நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் ஆழ்ந்த வந்தனைகளோடும் எங்கள் உள்ளந்திரியங்களிலிருந்து நன்றி கூறுதலை வெளிப்படுத்திக் கூற உம்மண்டை தாழ்மையாய் வருகிறோம். நாங்கள் திரும்ப அளிக்க ஒன்றுமற்றவர்களாயிருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரஞ்சமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்கள் பாரங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு உங்களை விடுதலையாக்குவேன் என்று நீர் கேட்டுக்கொண்டது மிகவும் சிறியதானதாயிருந்தது. என்னே ஒரு பரிமாற்றம் எங்கள் பிதாவே, உண்மையில்லாமல் வேறொருவரும் அதை செய்திருக்க முடியாது. நீர் எங்களுக்காக அதை செய்திருக்கின்றபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய பாரங்களையும் பாவங்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதற்கு நாங்கள் இந்த வேளையில் சாட்சிகளாயிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த உள்ளார்ந்த கிறிஸ்தவ அனுபவத்திற்காகவும் கிறிஸ்துமஸிற்காகவும் எங்கள் இருதயங்களில் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நாங்கள் இதற்காக மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாயிருக்கிறோம். அந்த நாளில் அவருடைய அணுகுமுறையில் இருந்ததை போன்றே அடையாளங்கள் மீண்டும் தோன்றுவதை நாங்கள் காண்கையில் நாங்கள் முடிவின் நாளிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயங்களை தாழ்த்துகிறோம். ஓ மகத்தான பிரபுவே, உம்முடைய ஆவியே எங்கள் இருதயங்களிலும் எங்கள் ஜீவியங்களிலும் மேலான ஆளுகை செய்வதாக. உலகம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பெரிய இருண்ட வேளையில் நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களாய் இருக்கும்படி உட்புறத்திலிருந்து வெளிப்புறம் வரை எங்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் வாசிப்பிலிருந்து பொருத்தமாக சேர்த்து காத்துக் கொண்டிருக்கும் உடைய ஜனங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை கொண்டு வருகையில் அது போதுமானதாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஒரே நோக்கத்திற்காகவே இதை நாங்கள் உம்மண்டை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உம் பேரில் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, பேச போகும் உதடுகளையும் கேட்கவிருக்கும் செவிகளையும் விருத்த சதனம் செய்யும். புறப்பட்டு செல்லுகிற வார்த்தையானது எங்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் மேலான அறிவை கொண்டு வரும்படியாய் அதில் அதிகாரத்தையும் ஜீவனையும் வையும். நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமேன்.
இங்கே குறிப்பிட்டு கூறும்படியாய் அநேக வேத வாக்கியங்களை எழுதி வைத்திருக்கிறேன். நேற்றைய தினம் நான் அதை கேள்விப்படுகையில் ஆச்சரியமடைந்தேன். வர்த்தக உலகம் ஒரு பெரிய கிறிஸ்துமஸ் என்று அழைக்கின்றதை செய்தித்தாளில் கண்டு அறிந்து கொண்டேன். அதில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அநேக ஆண்டுகளாக செலவழிக்கப்பட்டதை காட்டிலும் இந்த முறை அதிகமாக செலவழிக்கப்பட்டது என்றிருந்தது.
And how that there was a little peace time between the
எருசலேமுக்குள்ளே கூட்டங்கள் குவிந்திருந்தன. எப்படியாய் அது ஒரு சிறிய சமாதான வேளையாய் யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் இடையில் இருந்தது. அதாவது அவர்கள் ஒருவிதமாய் தங்களுடைய உணர்வை விட்டுக் கொடுத்து யாத்திரிகர்கள் இந்த கிறிஸ்துமஸ் பருவத்தில் மீண்டுமாய் நகரத்திற்குள் வருவதற்கு அனுமதிக்கின்றனர். ஏன் இந்த பட்டணமே எப்போதும் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று நான் அடிக்கடி வேந்திருக்கின்றேன். சற்று நேரத்திற்கு முன்னர் சிறு நபரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளுமாய் அந்த குடும்பத்தினர் பாடினர். அந்த சிறு பெண்ணை நான் கவனித்து ஆச்சரியமடைந்தேன். எப்படியாய் அவள் தான் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு விதமான நரம்பிசை கருவியில் நேரத்தை தவறாமல் கவனித்து வாசித்துக் கொண்டிருந்தாள். மேலும் அந்த சிறு பையன் ஒரு குழந்தையாய் இருந்த போதிலும் நேரத்தில் தவறாமல் கவனித்து அது மட்டுமின்றி இந்த நரம்பிசை கருவியை பின்தொடர்ந்து பாடினான். அது ஒரு சுரமண்டலம் என்றே அழைக்கப்பட்டது என்று நான்
நினைக்கிறேன்.
பெத்லகேமை குறித்து சிந்திக்கையில் ராஜாஜி ராஜாவின் பிறப்பிடமாய் இருக்கும்படி அது தெரிந்து கொள்ளப்பட இதில் ஏன் சம்பவித்தது?
And you know Bethlehem is
Bethlehem ஒரு சிறிய ஸ்தலம், மிக சிறிய பட்டணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மகத்தான சம்பவத்திற்கு சீலோவை போன்ற மிகுந்த பக்தியான ஸ்தலத்தை அதற்காக ஏன் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் அடிக்கடி வேந்திருக்கின்றேன். யோர்தானை கடந்த பிறகு கூடாரம் அமைத்து உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட முதல் இடம் சீலோதான். அல்லாவிட்டால் மற்றொரு மகத்தான பக்தியான பட்டணமான கில்கால் அல்லது சியோன் மலையின் மேலுள்ள மற்றொரு மகத்தான பக்திமயமான பட்டணம் அல்லது பெருமைக்கு காரணமாக கூறப்படுகிற தலைநகரான எருசலேம் காலத்தினூடாக வந்த பரிசுத்தவான்களையும் எல்லா சாதுரியவான்களையும் கொண்டது. தேவன் எருசலேமை தெரிந்து கொள்ளாதது ஏன்? ஏன் தேவன் பெத்லகேமை தெரிந்து கொண்டார்? ஒருகால் அவர் வேறு ஏதோ ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டிருக்கலாம். வரப்போவதான ஒரு ஆபத்தான நிலையில் தம்முடைய குமாரனை பாதுகாத்திருக்கும் பெரிய அடைக்கல பட்டணங்களில் ஒன்றை தெரிந்து கொண்டிருந்திருக்கலாம் என்பது போல காணப்படலாம். ராமோத் கிலையாத் போன்ற அடைக்கல பட்டணங்கள் ஜனங்கள் இந்த துருகங்களுக்குள்ளாக ஓடும்படியாக கட்டப்பட்டிருந்த பெரிய ஒரு அடைக்கலமாயிருந்தது. காதேஷ் மற்றொரு பெரிய அடைக்கல பட்டணமாயிருந்தது. எபிரோன் மற்றொரு பெரிய அடைக்கல பட்டணமாகும்.
Why God picked on little Bethlehem?
ஏன் தேவன் இந்த பெரிய பட்டணங்களை தெரிந்து கொள்ளாமல் சிறிய பெத்லகேமை தெரிந்து கொண்டார்? அவைகள் மகத்தான பெயர்களையும் அதிகப்படியான ஆவிக்குரிய பின்னணிகளையும் உடையவளாயிருந்தன. ஆனால் தேவன் காரியங்களை செய்வதற்கான ஒரு வழியை, காரியங்களை பற்றிய தம்முடைய சொந்தபடியை உடையவளாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் செய்கிறதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புரிகின்றதா? சில நேரங்களில் அவர் ஒரு ஆவிக்குரிய பின்னணியே இல்லாத காரியங்களை எடுத்துக் கொள்கிறார். அல்லாவிடில் எந்த பின்னணியுமே இல்லாததை எடுத்துக் கொள்கிறார். அந்த காரணத்தினால்தான் அவர் தேவனாயிருக்கிறார். அவரால் ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஏதோ ஒன்றை எடுக்க முடியும், அதிலிருந்து ஏதோ ஒன்றை உருவாக்க முடியும். அதுதான் அவரை தேவனாக்குகிறது. அதுவே நாம் அவரை நேசிக்கும்படி செய்கிறது. அதுவே ஏழை ஜனங்களாகிய நாம் அவரை பாராட்டும்படி செய்கிறது. ஏனென்றால் ஏழைகளாகிய நாம் எந்த பின்னணியுமே இல்லாதிருந்தும் கூட அவர் நம்மை தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் எப்போதும் வைத்திருப்பாரானால் தேவனால் இன்னமும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோசுவா உண்மையிலேயே இஸ்ரவேல் புத்திரரை நடத்தி சென்று நிலங்களை பங்கிட்டுக் கொடுத்த
ஒருவராயிருந்தான்.
யூதேயா தேசத்து வடக்கு பாகத்தின் மேல் மூலையில் உள்ள பெத்லகேம் என்னும் இந்த பகுதி இந்த யூதா கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு சிறு கோடு சிறிய தீபகற்பத்திற்கு செல்வது போன்றே இந்த ஸ்தலத்தில், இந்த பிரதேசத்தில், இந்த மகத்தான பிரதேசத்தில் இது கோதுமை விளையும் வடக்கு பிரதேசமாயிருக்கிறது. அங்கே கோதுமை கதிர் இருந்தது. அங்கு அவர்கள் அதிகமாக கோதுமையையும் வார் கோதுமையையும்
பயிரிடுகிறார்கள்.
காலேபின் குமாரர்களில் ஒருவன் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்து உருவாக்கினான். அவனுடைய பெயர் சல்மா. அவன் காலேபின் குமாரர்களில் ஒருவராயிருந்தான். நீங்கள் அதை காண வேண்டும் என்றால் நான் அநேக வேத வாக்கியங்களை விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் சில சகோதரர்கள் அவைகளை குறித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். 1:4, 2:15 நீங்கள் மத்தேயு 1:5 கூட அதை கண்டறியலாம். அங்கே அவர் இந்த மகத்தான பட்டணத்தை ஸ்தாபித்து உருவாக்கினான். அது ஒரு சிறிய பட்டணமாயிருந்தது. ஆனால் இந்த பட்டணத்திலே மகத்தான பெரிய காரியங்கள் சம்பவித்ததன் காரணமாக அது மகத்தானதாய் உள்ளது. நான் எப்பொழுதும் கூறினது போன்றே அது மகத்தான சபை அல்ல, அது மகத்தான தேவனது சபையில் இருக்கின்றதா இருக்கிறது. அது மகத்தான பரிசுத்த பர்வதம் அல்ல, அது மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அந்த பர்வதத்தின் மேல் இருந்ததா இருக்கிறது. அது பரிசுத்த மனிதன் அல்ல, அது பரிசுத்த ஆவி அந்த மனிதனுக்குள் இருப்பதாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் இந்த பட்டணமும் இருந்தது. அது வளர்ச்சியில் சிறியதாயும் அதிகமாய் பள்ளத்தாக்கிலும் அதிகப்படியாய் வெளிப்படையாக காணக்கூடாததாய் இருந்தது. அதனுடைய ஜனத்தொகை குறைவுள்ளதாய் இருந்தது. இன்றைக்கும் அதே வண்ணமாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் ஏதோ ஒன்றை செய்யும்படி அதை தெரிந்து கொண்ட காரணத்தால் அது இருந்தது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏதோ ஒன்றை தேவன் தெரிந்து கொள்கிறார். தேவன் அதை தெரிந்து கொண்டது முதற்கொண்டு ஜனங்களுக்கு அது எந்த விதமாய் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை.
Rahab the harlot that we're all familiar with.
Rahab பேசி நாம் யாவரும் அதை நன்கு அறிந்துள்ளோம். அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாக இருந்து ஒரு அஞ்ஞான தாய் தகப்பனால் வீதியிலே துரத்தப்பட்டு அவள் அழகாயிருந்த காரணத்தால் வீதியிலே வீசி எறியப்பட்டு விபச்சாரத்தினால் அவர்களுக்கு வருமானத்தை கொண்டு வர வேண்டியவளாயிருந்தாள். இந்த நன்னடத்து கெட்ட ஸ்திரீ வீதியிலே துரத்தப்பட்டிருந்தும் அவள் ஜபத்திற்கு பதிலளித்த தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை கேள்விப்பட்டிருந்தாள். அவளுக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பத்திலேயே அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள அல்லது அவருக்காக ஏதோ ஒன்றை செய்ய வாஞ்சித்தாள். அவள் அதை செய்தாள். தேவன் அவளுடைய ஜீவனை காத்தார். அவளுடைய தாய் தகப்பனையும் அவளுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். அவள் இஸ்ரவேலின் ராணுவத்தில் இருந்த ஒரு தளபதியோட காதல் கொண்டாள். நாம் அதை சரித்திரத்தில் கண்டறிகிறோம். இந்த தளபதியை மணந்து கொண்டாள். அவர்களுடைய மன முன்னிட்ட காதல் வேட்டம் அற்புதமாக இருந்தது. முடிவிலே அவர்கள் குடியமைத்து பெத்லகேமிலே வாழ்ந்தனர். இந்த தளபதியின் மூலமாக அவள் உலகிற்கு ஒரு குமாரனை பிறப்பித்தாள். அந்த குமாரனுடைய இப்பொழுது அந்த தளபதியினுடைய பெயரை என்னால் ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. நான் முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவனுடைய பெயரை இங்கே கீழே எழுதி வைத்திருந்தேன் என்று எண்ணினேன். ஆனால் நான் எழுதி வைக்கவில்லை. நான் அவனுடைய குமாரனின் பெயரை எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த தளபதி ராகாபின் குமாரனாயிருந்தான். அவனுடைய பெயர் சல்மோன். தாவீதின் குமாரனாய் ஆலயத்தை கட்டின சாலமோன் அல்ல, ஆனால் மற்றொரு சல்மோன். இந்த சல்மோன் போவாஸ் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரனை பிறப்பித்தான். போவாஸ், போவாஸ் ரூத்தின் அற்புதமான சம்பவத்தை நாம் யாவரும் நன்கு அறிந்துள்ளோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இந்த வேசி ஒரு புறஜாதியாய் இருந்தாள். அவள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவிற்கு மூத்த பாட்டியாய் இருந்தாள். போவாஸ் அவளுடைய பேரனும் கூட முன்வந்து மோவாபியனான ரூத்தை திருமணம் செய்து கொண்டான். அவனும் கூட ஒரு புறஜாதியாலேயே மணந்து கொண்டான். பூமிக்குரிய பேச்சில் அது இயேசுவையும் கூட புறஜாதியின் பாகமாக ஆக்கினது. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பிள்ளையை பிறப்பித்த போது அவனுடைய பெயர் ஓபேத் ஆகும். ஓபேத்திற்கு ஒரு குமாரன் இருந்தான். அவனுடைய பெயர் ஈசாய். ஈசாய் தாவீது என்று பெயர் கொண்ட ஒரு குமாரனை
உடையவனாயிருந்தான்.
இவை யாவுமே சிறிய பெத்லகேமிலேயே சம்பவித்தன. அது என்ன? பெரிய ஆவிக்குரிய மனிதர்கள் அல்லது ஆவிக்குரிய மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட அவருடைய பின்னணி கர்த்தராகிய இயேசுவின் வம்ச வரலாறு. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை இஸ்ரவேல் மீது ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகித்திருந்தது அதே இடமாய் சரியாக அதே பெத்லகேமாகவே இருந்தது.
Came forth the great son.
தாவீதின் குமாரன் என்ற ஒரு மகத்தான குமாரன் தாவீதினூடாக தோன்றினார்.
The son that was born in
a அந்த குமாரன் பட்டணத்தின் மேற்கு புறத்தில் உள்ள ஒரு குன்றின் ஓரத்தில் உள்ள ஒரு சிறிய தொழுவத்தின் முன்னணியில் பிறந்தார். அங்கே அந்த குன்றின் மீது தேவ தூதர்கள் தங்களுடைய முதல் கிறிஸ்துமஸ் கீதத்தை பாடினர். பெத்லகேம் என்னும் வார்த்தையை நாம் அதை பிரித்து பார்ப்போம். பெத் என்பது வீடு என்பதை குறிக்கிறது. ஏல் என்பது தேவன் என்பதை குறிக்கிறது. ஹேலாம் என்பது அப்பம் என்பதை குறிக்கிறது. தேவனுடைய அப்பத்தின் வீடு.
How fitting it was then for the bread of life to come out of
ஆகையால் பெத்லகேமில் இருந்து வருகிற ஜீவ அப்பம் என்பதற்கு அது எவ்வளவு பொருத்தமாய் உள்ளது. தேவனுடைய அப்பத்தின் வீடு. ஓ, அது ஒரு அழகான நிகழ்ச்சி. அது இருண்டதற்கு சற்று பின்னராயிருந்திருக்க வேண்டும். சூரியன் அஸ்தமித்திருந்தது, நட்சத்திரங்கள் அநேகமாக வெளியில் இருந்திருக்கலாம், வெளிச்சம் மறைந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாயிருந்திருக்கலாம். அந்த சிறிய கழுதை தன்னுடைய சிறிய களைப்படைந்த பாதத்தோடு குன்றின் பின்புறம் பெத்லகேமின் மேற்கே சென்று கொண்டிருந்தது. அது தன்னுடைய குழம்புகளை அங்கே அடியெடுத்து வைக்கும் போது கவனம் கொண்டிருந்தது, ஏனெனில் அதனுடைய சுமை விலையேறப்பெற்றதாயிருந்தது. யோசேப்பு அதை சாந்தமாக நடத்திக் கொண்டே சென்றார். காரணம், அந்த மூவர் கொண்ட சிறிய குழுவானது குன்றின் மேலே தொடங்கி அல்லது நாள் முழுக்க பயணம் செய்து கீழாக ராசிரியத்துக்கு வந்து
கொண்டிருந்தனர்.
அவள் எந்த நேரத்திலுமே தாயாக போவதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒருகால் பிரசவ நேரம் கடந்திருக்கலாம், ஆனால் எல்லா காரியங்களுமே தேவரால் முன்குறிக்கப்பட்டு அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அந்த நாளில் ஒரு இரக்கமற்ற ராஜா கொலைவெறி கொண்ட ஏரோடு இருக்க வேண்டும் என்பது தேவரால் நியமனம் செய்யப்பட்டதாயிருந்தது. தேவரதை குறித்து அறிந்திருந்தார். தேவன் வரிகளை குறித்தும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய முதற்பேறான குமாரனை பிரசவிக்க கிட்டத்தட்ட ஆயத்தமாக இருந்த அந்த ஏழை தாயின் மீது எப்படியாய் இரக்கமே இல்லாத சிந்தனைகளை கொண்டிருந்த இந்த கொடுமையான அரசாங்கத்தை குறித்தும் அறிந்திருந்தார். ஆனால் அவன் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய சொந்த பிறப்பிடத்திற்கு வந்து வரி செலுத்த வேண்டும், அவள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, எப்படியாவது அவள் வந்து சேர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். தேவன் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அவர் எல்லா காரியங்களையுமே முன்னறிந்திருந்தார். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். பாருங்கள், அவர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக செய்கிறார். இந்த மூவரும் குன்றிலிருந்து வருகின்ற போது அவர்கள் அதை குறித்து எந்த படபடப்பையுமே கொண்டிருக்கவில்லை. முடிவிலே அந்த சிறிய கழுதையின் சுமையின் காரணமாக மிகுந்த ஏங்கொலிக்கு பின் அவர்கள் குன்றின் உச்சியில் நிற்கப் போவதை என்னால் காண முடிகிறது. அங்கே மேற்கு பாகத்திலிருந்து வருகின்றனர், நாசிரியத்திலிருந்து வந்துள்ளனர். அவர்கள் குன்றின் உச்சியில் நின்ற பிறகு அங்கிருந்து பள்ளத்தாக்கிலே எங்கே சிறிய பெத்லகேம் உள்ளது என்பதை நோக்கி பார்க்கிறார்கள். அநேக தீபட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. கலிலேயா முழுவதிலும் இருந்து அநேக ஜனங்கள் தேசம் முழுவதுமே ரோம அரசாங்கத்தின் குடிமதி பெறும்படிக்கு தங்களுடைய பிறப்பிடமான பெத்லகேமிற்கு வந்து கூடியிருந்தனர். என்ன நிலைமைகள் என்பதை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் வீதி நெடுக வியாதியற்றோரும் ஆதரவற்றோரும் படுக்கையாய் கிடப்போரும் குஷ்டரோகிகளும் புற்றுநோயாளிகளும் தரித்திரரும் முடமானவர்களும் நொண்டிகளும் குள்ளர்களுமாய் பரம்பிக் கிடந்தனர். அது அரசாங்க உத்தரவாய் இருந்த காரணத்தால் எல்லோருமே வரவேண்டியதாயிருந்தது. அதற்கு பின்னே ஏரோது இருந்தபடியால் அது செய்யப்பட வேண்டியதாயிருந்தது. நம்முடைய சிறிய குழு அந்த குன்றின் உச்சிகள் என்ற காரணத்தால் அங்கே ஒரு பெரிய கற்பாறை கிடந்திருக்க வேண்டும். யோசேப்பு தன்னுடைய கரங்களில் மிருதுவாக அவளை பிடித்து அந்த சிறிய கழுதையிலிருந்து அவளை இறங்க உதவி செய்து அந்த கற்பாறையின் மேல்புறத்தில் அவளை அமர செய்வதை என்னால் காண முடிகிறது. அந்த சிறிய கழுதையோ தன்னுடைய சுவாசத்திற்காக பெருமூச்சு விட்டது. பின்னர் யோசேப்பு ஒரு சில அடிகள் முன்னோக்கி நடந்து சென்ற போது சிறிய பெத்லகேமை கீழே நோக்கி பார்த்து தெருக்களில் ஜனங்கள் கூட்டமாக இருப்பதையும் கூச்சலிடுவதையும் வீதிகளில் தீவட்டிகள் எரிந்து கொண்டிருப்பதையும் ஜனங்களின் கூக்குரலையும் கண்டார். அவர்கள் வாசல்களிலும் முற்றங்களிலும் நகர வாயில்களின் வெளிப்புறங்களில் எல்லாம் படுத்துக் கொண்டிருந்தனர். என்ன ஒரு காட்சியாக இருந்திருக்க
வேண்டும்!
யோசேப்பு இதை போன்ற ஏதோ ஒன்றை கூறியிருக்க வேண்டும். மரியாளே, அன்பே, சற்று சிந்தித்துப்பார். வடக்கு பாகத்திற்கு அப்பால் உள்ள அப்பட்டணத்தில் தான், அங்குதான் மோவாபியலான ரூத் போவாசின் வயல்களிலே பொறுக்கிறாள்.
Yonder, just beyond that, up over the mountain, yonder is where David.
அதோ அதற்கு அப்பால் தூரத்தில் உள்ள மலையில் அங்குதான் தாவீது தன்னுடைய கமலை கொண்டு சிங்கத்தை கொன்று அதனுடைய வாயிலிருந்து ஆட்டை இழுத்தான். அங்குதான் யோசுவா தன்னுடைய மின்னும் பட்டயத்தோடு நின்று தைரியமுள்ள நம்முடைய ஜனங்களின் மாவீரனாய் நிலங்களை பங்கிட்டு இந்த பரம்பரை உடைமையை யூதா கோத்திரத்தாருக்கு கொடுத்திருக்க வேண்டும். இனிய இருதயமே, நாமும் அந்த வழி மரபினராகவே உள்ளோம். அவன் பல்வேறுபட்ட காரியங்களையும் அவைகள் சம்பவிப்பதையும் குறித்து எப்படியாய் அவளுக்கு விளக்கி கூறிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவளுக்கு பின்னிருந்து எந்த சத்தமும் கேட்காதினால் அவள் அப்படியே கற்பாறையின் மேல் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறாளா என்று பார்க்க அவன் திரும்பி பார்த்திருக்க வேண்டும். அவன் திரும்பின போது அவளுடைய அழகான முகம் ஆகாயத்தை நோக்கி இருப்பதை அவன் கண்டான். அவனோ ஒன்றையுமே கேட்டுக் கொள்ளவில்லை. ஏனென்றால் நட்சத்திரத்தின் பிரதிபலிப்பு அவளுடைய கண்களினூடாக இருந்தது. அவள் ஏதோ ஒன்றை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் அவனை நோக்கி பார்த்து, யோசேப்பே, அதோ தொங்கிக் கொண்டிருக்கிற நட்சத்திரத்தை நீ கவனித்தாயா என்றான். அவன் நோக்கி பார்த்தபொழுது ஆச்சரியப்பட்டு, அன்பே, இதற்கு முன் நான் அதை கவனிக்கவே இல்லை என்றான். நல்லது, சூரியன் அஸ்தமித்தது முதற்கொண்டிருந்தே அது நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் அதை கவனித்து வருகிறேன். அது ஏதோ ஒன்றை குறிக்க வேண்டும், ஏனென்றால் நான் மிக அற்புதமான உணர்வை உடையவளாயிருக்கிறேன். தேவன் அதை போன்ற காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில நேரங்களில் அவருடைய ஜனங்களுக்காக நமக்காக ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறார். அல்லாவிடில் அவர் காட்சியில் இருக்கிறார் என்றும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ளும்படியான ஏதோ வழியை காட்டுகிறார். உலகம் என்ன கூறினாலும் அல்லது என்ன செய்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் இன்னமும் அங்கிருக்கிறார். எல்லா காரியமும் சரியாயிருக்கும். நாம் அதை உடனடியாக அவர் பரிசுத்த ஆவியினால் திரும்பவும் அதை சாட்சி பகர்கிறார். யோசேப்பு இதை போன்ற ஏதோ ஒன்றை கூறியிருப்பான். மரியாளே, என்னவென்று உனக்கு தெரியுமா? என்னுடைய ஜீவியம் முழுவதிலுமே நான் இதுவரை இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. நான் ரோம அரசாங்கத்தால் துரத்தப்பட்டிருந்தும் இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றதை போன்று ஒருபோதும் இருந்ததே இல்லை. ஏனென்பதையும் நான் அறியேன். இன்றிரவு அந்த சிறு பட்டணத்தின் மேலே ஒரு புனித தன்மை உள்ளது போன்று தென்படுகிறது. முன்னர் நம்முடைய இளம் வாலிப பிரயாயத்தில் மற்றும் பள்ளி பருவத்தில் நாம் பையன்களாயும் பெண்களாயும் இருந்த போது அங்குதான் நாம் தெரிந்தோம். கிழக்கிற்கு போகும் வழியில் அங்கிருந்து அநேக நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தில் சாஸ்திரிகள் ஏற்கனவே தங்களுடைய பாதையில் இருந்தனர். அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் உலகிற்கு அனுப்பிக் கொண்டிருந்ததான தேவனுடைய சிறிய வெகுமதி பொட்டலத்தை ஆராதிக்க வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுதிலிருந்து சற்று நேரத்தில் உலகமானது தான் எப்போதும் பெற்றுக் கொண்டதிலேயே மகத்தான வெகுமதியை ஒரு சிறிய சுற்றப்பட்ட பொட்டலத்தை பெற்றுக் கொள்ளப் போவதாக இருந்தது. ஒரு சிறிய முழு உலகத்திலுமே முதன் முதலாக சுற்றப்பட்டிருந்த சிறிய கிறிஸ்துமஸ் பொட்டலம். தேவன் அதை மேலே சுற்றியிருந்தார். நான் என் சிந்தனையின் பேரில் வெளிப்படுத்தி இதை கூற விரும்புகிறேன். மானிட மாம்சத்தில் எப்போதும் சுற்றப்பட்டிருந்ததிலேயே மகத்தான காரியம் அதில் சுற்றப்பட்டிருந்தது. தேவன் தாமே தம்மையே ஒரு கிறிஸ்துமஸ் பொட்டலத்திற்குள்ளாக சுற்றிக் கொண்டு அதை உலகிற்கு அனுப்பினார். அவர்கள் ஏன் அதை மறுத்தனர்? ஏன் அவர்களால் அதை காண முடியாமல் போயிற்று? ஏன் அவர்கள் அதை புறக்கணித்தனர்? ஏனது அவர்கள் விரும்பாதா இருக்கிறது? இன்றிரவும் அவர்கள் அதை விரும்பாததும் அதே காரணம்தான். வழக்கமாக அவர்களுக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படுகின்ற விதத்தில் அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. வழக்கமாக ஜனங்கள் வெகுமதிகளை பெற்றுக் கொண்டு வருகிற விதத்தில் அது அவர்களுக்கு கொடுக்கப்படாத காரணத்தால் அந்த காரணத்தினால் அது இன்னமும் இன்றைக்கும் புறக்கணிக்கப்படுகின்றது. ஆனால் தேவரே தம்முடைய சொந்த பொட்டலத்தை சுற்றுகிறார். அதை செய்ய அவருக்கு உரிமை உண்டு. அதை கொடுக்கின்ற ஒருவர் அவரே. அவர் அதை சுற்ற விரும்புகிற எந்த விதத்திலும் அதை சுற்ற அவருக்கு உரிமை உண்டு. அது எப்படி இருந்தாலும் எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. அதை செய்ய அவர் உரிமை உடையவராய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த வெகுமதியை அளிக்கின்ற ஒருவராய் அவர் இருக்கிறார். அது சுற்றப்பட்டிருந்த விதத்தில் அதை பெற்றுக் கொள்வது அவர்களுக்கான வழக்கமாய் அப்பொழுது இல்லாதிருந்ததே அதை குறித்த மற்றொரு காரியமாய் காரணமாயிருந்தது. அவர்கள் ஏதோ காரியத்தை, ஒரு வெகுமதி வருவதை, அது அக்னிமயமான குதிரைகளை ஓட்டி வரும் ஒரு மெய்காப்பு தூதரை கொண்டு ரதத்தில் கீழே இறங்கி வரும் என்று எதிர்நோக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அது வந்தபோது முன்னணியில் பிறந்த ஒரு சிறு குழந்தையாயும் நான் இந்த உலகிற்கு ஒரு மேம்பட்ட அடையாளத்தை கொடுப்பேன் என்று வேதம் உரைத்ததை அவர்கள் சற்று அறிந்திருந்ததாயும் இருந்தது. ஒரு நாள் அவர்கள் ஒரு அடையாளத்தை கேட்டனர். அவர், நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன், அது மேம்பட்ட அடையாளமாக இருக்கும். காலங்களினூடாக வந்ததில் அதுவே கடைசியான ஒரு அடையாளமாக இருக்கும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை, ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதுதான் மேம்பட்ட அடையாளம். அந்த வெகுமதியை தான் நான் கொடுக்க போகிறேன் என்றார். ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விதத்தில் அது வரவில்லை. எனவே அவர்கள் அதை புறக்கணித்தனர். இன்றிரவும் என் சகோதரனே, அது அவ்வண்ணமாகவே உள்ளது. ஜனங்கள் தேவனுடைய வெகுமதியானது வரவேண்டும் என்று விரும்புகிற வழியில் அது வருகிறதில்லை. எனவே அவர்கள் அதை புறக்கணித்தனர். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் சுத்த விரும்புகின்ற விதமான பொருட்களினால் அது சுத்தப்பட்டிருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் அதன் பேரிலான பளபளப்பையே விரும்புகின்றனர். அவர்கள் மலர்களால் ஒப்படை செய்யப்பட்ட ஒன்றை, நறுமணமூட்டப்பட்ட ஒன்றை, மின்னிக் கொண்டுள்ள ஒன்றை, முதல் தரமான ஏதோ ஒன்றையே விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் அதை போன்று எல்லா நேரத்திலும் அதை அனுப்புகிறதில்லை. அவர் அதை வல்லமையில், அவர் அதை அனுப்ப விரும்புகிற வழியிலேயே அனுப்புகிறார். மற்றொரு காரியம், அது ஏழைகளால் கொண்டு வரப்பட்டது. மரியாள், மார்த்தாள், மார்த்தாள் சரியா குரலால் இல்லை, மரியாளும் யோசேப்பும் ஏழை ஜனங்களாக இருந்தனர். அவர்கள் குடியானவர்களாக இருந்தனர். ஏழைகளால் அது கொண்டு வரப்பட்ட காரணத்தால் அவர்கள் அதை விரும்பவில்லை. இன்றைக்கும் அது அவ்வண்ணமாகவே உள்ளது. சபையின் இந்த மகத்தான வரமாகிய பரிசுத்த ஆவியானது ஏழ்மையானவர்கள் மேலும் தாழ்மையானவர்கள் மேலும் விடுகிற போது ஐஸ்வர்யவான்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்கள் அதனை தரத்தை கொண்டே விரும்புகிறார்கள். ஆனால் தேவனை அனுப்புகிற விதத்தில் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. அநேக ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை விரும்புகிற விதத்தில் அதை அவர்கள் பெற்றுக் கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் நீங்கள் அதை அந்த வழியில் பெற்றுக் கொள்ள முடியாது என்பதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவரதை உங்களுக்கு அனுப்புகிற வழியிலேயே நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை பெற்றுக் கொள்ள நம்மை தாழ்த்த வேண்டும். அது மெல்லிய பஞ்சு நூல்களில் சுற்றப்பட்டிருக்கவில்லை. அது கண்டை துணிகளில் சுற்றப்பட்டிருந்தது. இயேசுவானவரும் அதே காரியத்தினால் சுற்றப்பட்டிருந்தார் என்று நான் போதிக்கப்பட்டேன். கிறிஸ்து தொடுவத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு காளையின் நுகத்தடியில் உள்ள கந்தையினால் சுற்றப்பட்டிருந்தார். அவர் கந்தை துணியில் சுற்றப்பட்டிருந்தார். காளையானது இழுத்துக் கொண்டு வரும்போது அதன் மேலுள்ள உராய்வு காயங்களை துடைப்பதற்கு காளையின் நுகத்தடியை சுற்றி ஒரு கந்தையை அவர்கள் அங்கே சுற்றி வைத்திருந்தனர். அவர்களிடத்தில் அவருக்கான ஆடைகளே இல்லாதிருந்தது. ஓ, நான் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட என் இருதயத்தையே நொறுங்க செய்கிறது. வானங்களுக்கும் பூமிக்கும் சிருஷ்டிகரான இம்மாறு வேலுக்காக ஆடைகளே இல்லாதிருந்தது. அவரை சுற்றுவதற்கு துணிகளே இல்லை. உழைக்கும் காளை தன்னுடைய கழுத்தினூடாக கொண்டிருந்த கந்தையினால் சுற்றப்பட வேண்டியதாக இருந்தது. ஓ, என்ன ஒரு மேம்பட்ட அடையாளம்! அது உண்மையிலேயே ஜனங்களை கவர்ச்சிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை போல சிறிய யெகோவா அழுது கொண்டு ஒரு பொட்டலத்தில் தேவன் மாம்சமானார். எல்லா இடத்தையும் காலத்தையும் நிரப்புகிற தேவன், ஒரு மூலக்கூறோ அல்லது ஒரு நட்சத்திரமோ உலகமோ உண்டாவதற்கு முன்பிருந்தவர் அவர்தாமே ஒரு சிறு பொட்டலத்தில் சுற்றப்பட்டு ஒரு முன்னணியில் கிடத்தப்பட்டார். ஒரு தொழுவத்தில் அங்கே ஆடு மாடுகளின் எருக்கள் இருந்தன. அந்த தொழுவத்திலே இந்த சிறு முன்னணியில் வைக்கோலின் மீது கிடத்தப்பட்டார். அங்கே ஒரு குழந்தையைப் போல யெகோவா அழுது கொண்டு படுத்து கிடந்தார். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏன் ஐஸ்வர்யவான்கள் அதை போன்ற ஒன்றையும் விரும்புகிறதில்லை? மிகவும் தாழ்வையான எந்த காரியமும் அவர்களுடைய சொந்த சிந்தனைகளையே அசுசிப்படுத்திவிடும். ஒரு பெண்ணால், ஒரு சிறு நாட்டுப்புற பெண் என்று கருதப்பட்டவளால், அவளுக்கு அண்மையில் ஒரு மூட மதாபிமானியால் கொண்டு வரப்படும், அநேகமாக தன்னுடைய மொழியின் முதலிடத்தை மட்டுமே அறிந்திருந்த ஒரு தச்சனால் கொண்டு வரப்பட்டது. எப்படி அவர்களால் புகழ்பெற்றோரின் கண்களை திருப்திப்படுத்தக்கூடிய அல்லது ஏங்க வைக்கும் ஏதோ காரியத்தை கொண்டு வர முடிந்தது? எப்படி அவர்களால் ஐஸ்வர்யவான்களை, இருமாப்புள்ளவர்களை அல்லது அவர்களுடைய ஸ்தாபன நாட்களில் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அல்லது மகிழ்விக்கக்கூடியதுமான ஏதோ காரியத்தை உற்பத்தி செய்ய முடிந்தது? அவர்கள் அடிமட்டமாய் புறக்கணிக்கப்பட்டனர். அந்நாளில் மட்டுமல்ல, இந்நாளிலும் கூட அவ்வாறே உள்ளது. அவர்கள் மட்டாய் அதை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் விரும்புகிற விதத்தில் அது சுற்றப்பட்டு வருகிறதில்லை. அவர்கள் அதில் ஒன்றுமே இல்லை என்று கூறி அதை தள்ளிவிட விரும்புகிறார்கள். எனவே ஐஸ்வர்யவான்களும் ஸ்தாபனங்களும் அந்த வெகுமதியை நிராகரித்து விடுகின்றன. அவர்கள் அதனோடு எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்கிறதில்லை. ஏன் அவர்கள் இதை போன்ற ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார்கள்? அது அவர்களுடைய கோட்பாட்டு முறையில் சுற்றப்படாதிருந்தது. ஏன்? அந்த காரணத்தினால் தான் அவர்கள் இன்றைக்கும் தேவனுடைய வெகுமதியை விரும்புகிறதில்லை. இந்த ஐக்கிய நாடுகள் தேவனை விரும்புகிறதில்லை. இந்த சபைகள் தேவனை விரும்புகிறதில்லை. அவர்கள் குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸ் கட்டுக்கதைகளை விரும்புகிறார்கள். அவர்கள் பளபளப்பான ஒன்றை, சிவப்பு நிறங்களை, பிரகாசமான மெழுமெழுப்பான காரியத்தையே விரும்புகிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் வல்லமையையும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் நிராகரிக்கிறார்கள். அவர்களுடைய கோட்பாட்டினால் அது சுற்றப்படாது. நீங்கள் ஒரு கோட்பாட்டில் கிறிஸ்துவை சுற்ற முடியாது.
As I was going down to Mama's,
தாயார் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வானொலியை திருப்பினேன். அப்பொழுது நான் இதை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு சபை அப்போஸ்தல பிரமாணம் என்று அழைக்கப்படுகின்றதை மேற்கோள் காட்டிக்கொண்டு இல்லை கூறிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள் என்ற ஒரே கோட்பாடே அப்போஸ்தலர்கள் எப்போதும் அறிந்திருந்ததாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:38 கண்டறியப்படுகின்றது. அந்த ஒரு கோட்பாட்டையே அவர்கள் எப்போதும் பயன்படுத்தியதாக வேதத்தில் நான் கண்டுள்ளேன். இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மற்றொரு கோட்பாடாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பிரஸ்பிடேரியன் கோட்பாட்டில் அல்லது ஒரு பேப்டிஸ்ட் கோட்பாட்டில் அல்லது ஒரு கத்தோலிக்க கோட்பாட்டில் அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே கோட்பாட்டில் கிறிஸ்துவை சுற்ற முடியாது. ஒரு காரியத்தில் தான் கிறிஸ்து உள்ளே சுற்றப்படுவார். அது உங்களுடைய இருதயம், உங்களுடைய கோட்பாட்டில் அல்ல. அவர் உங்களுடைய இருதயத்தை விரும்புகிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வர உங்களோடு கிரியை செய்ய விரும்புகிற ஒரு கட்டுப்பாட்டு கோட்டையை அவர் உடையவராய் இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் கோட்பாடுகளில் அவரை சுற்ற முடியாது. அப்பொழுதும் உங்களால் முடியவில்லை, இப்பொழுதும் உங்களால் முடியாது, உங்களால் எப்போதும் அதை செய்ய முடியாது. ஆகையால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வெகுமதியை குறித்து சிந்தித்ததை காட்டிலும் தங்கள் கோட்பாடுகளை குறித்து அதிகம் சிந்தித்திருந்தனர். இன்றைக்கும் அது அதே விதத்தில் தான் உள்ளது. ஜனங்கள் தங்களுடைய சபையில் அந்நிய பாஷைகளில் பேசுகிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுடைய கோட்பாட்டை நாசமாக்கிவிடும். அவர்கள் தெய்வீக சுகமளித்தலையும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் இப்படிப்பட்ட மகத்தான சுவிசேஷ வேதாகம உபதேசங்களையும் அப்போஸ்தல சத்தியங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கோட்பாடு அதை கண்டனம் செய்கிறது. ஓ, பொட்டலத்தில் சுற்றப்பட்டிருக்கிற காகிதத்தை எடுத்துக்கொண்டு அதன் உள்ளிருக்கும் வெகுமதியை எரிந்து விடுவது எவ்வளவு மூடத்தனம்! மூடரை போன்றே அவன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வெகுமதியை தூர எரிந்து விட்டான்.
That's why the churches and people do today.
அந்த விதமாகத்தான் இன்றைக்கு சபையும் ஜனங்களும் செய்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனாகிய தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டனர். அப்பொழுது அவர் புறக்கணிக்கப்பட்டதை போன்றே இன்றைக்கும் அவர் புறக்கணிக்கப்படுகின்றார். முதல் கிறிஸ்துமஸ் இரவின் போது அவர் புறக்கணிக்கப்பட்டது போன்றே அவர் இந்த கிறிஸ்துமஸ் இரவிலும் புறக்கணிக்கப்படுகின்றார். அவர்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அது தங்களுடைய கோட்பாடுகளோடு இணங்காதிருக்கிறது. எல்லா காலங்களினூடாகவும் நாம் இதே காரியத்தையுடையவராய் இருந்தோம். சத்திரத்தில் அவருக்காக இடமில்லாதிருந்ததில் வியப்பொன்றும் இல்லை. அது சரியாக சுற்றப்பட்டிருக்கவில்லை. அது தரமான காகிதத்தினால் சுற்றப்பட்டிருக்கவில்லை. தேவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட, தேவரிடத்திலிருந்து வந்த ஒரு வெகுமதி என்ற காரணத்தினால், ஒரு வெகுமதி என்றபடியால் அது சுற்றப்பட்டிருந்தது. அவர்கள் தேவரை குறித்து ஒன்றையுமே அறியாதிருந்தனர். அவர்கள் அறிந்திருந்ததாக உரிமை கோரினர். அவர்கள் அவருக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்ததாக உரிமை கோரினர். அவர்களுடைய கோட்பாடுகளின்படியாய் அவர் வருவார் என்று அவர்கள் நினைத்திருந்த வழியில் அவர் வரவில்லை. எனவே அவர்களால் தேவனுடைய வெகுமதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வித்தியாசமாய் சுற்றப்பட்டிருந்தார். அவர் ஒரு குழந்தையை போன்று சுற்றப்பட்டிருந்தார். அவர் ஒரு முன்னணியில் பிறந்திருந்தார். அவர் ஏழை ஜனங்களிலிருந்து வந்தார். அவர் ஒரு கூட்ட மூட மதாபிவாரத்திலிருந்து வந்தபடியால் அதை போன்ற ஒன்றை எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்கும்? சத்திரத்தில் அவருக்காக இடமே இல்லை என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. சபைகளில் இன்னமும் அவருக்காக இடமே இல்லை. அவர்கள் அவரை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் அதில் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அத்தகைய ஒரு காரியத்தை அகற்றுங்கள், அது மூட மதாபிமானம், நாங்கள் அதனோடு எதையும் செய்ய விரும்பவில்லை, அது எங்கள் பிதாக்களுடைய உபதேசங்களுக்கும் இந்த சபையின் உபதேசங்களுக்கும் நம்முடைய முற்பிதாக்களின் நம்முடைய உபதேசங்களுக்கும் விரோதமாக உள்ளது என்பார்கள். ஆகையால் அவர் முன்னர் புறக்கணிக்கப்பட்டது போன்றே இன்றும் கிறிஸ்து அதே விதமாய் புறக்கணிக்கப்படுகின்றார். இன்றும் நம்முடைய நல்ல சபைகளில், நம்முடைய பெரிய சபைகளில், நம்முடைய அருமையான சபைகளில் இடமே இல்லை. இன்றைக்கும் ஒரு பரிசுத்த ஆவியின் கூட்டத்துக்கு நம்முடைய மத சம்பந்தமான வட்டாரங்களில் இடமே இல்லை. அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அது நாட்டு பிரிவுகளின் பார்வையில் அவர்களை சிறுமைப்படுத்துகிறது. அவர்கள் பீடத்தண்டை வருவதற்கு தங்களை தாழ்த்தவும் கதறவும் உன்னதத்திலிருந்து வரும் பெருநாள் அவர்கள் நிரப்பப்படும் வரைக்கும் அங்கேயே காத்திருக்கவும் அங்கிருந்து புதிய ஜீவனோடு எழும்பவும் நினைப்பவர்களை இகழ்கிறது. தங்களுடைய தலைமுடியை வளரவிடும் ஸ்திரிகளை, பெண்களை போன்று நடந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்களை, தங்களுடைய சிகரெட்டுகளை தூர வீசிய வைக்கும் மனிதர்களை, தங்களுடைய குடிப்பழக்கத்தை விட்டுவிடுபவர்களை, தங்களுடைய குடும்பங்களை சரியாக நடத்துபவர்களை இகழ்கிறது. அது அவர்களுக்கு மிக அதிகமானதாக இருக்கிறது. எனவே அவர்கள் தேவனுடைய வெகுமதியை, தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக தங்களுடைய கோட்பாட்டை, தங்களுடைய சபையை பற்றிக் கொள்கிறார்கள். அவர்கள் வெகுமதியை பெற்றுக் கொள்வதை காட்டிலும் ஒரு கோட்பாட்டை, வெகுமதியை காட்டிலும் காகிதத்தையே பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் காகிதத்தை விரும்புகிறார்கள். நிச்சயமாகவே முழுவதும் மினுமினுப்பாயுள்ள ஏதோ ஒன்றையே விரும்புகிறார்கள். அவர்களால் அதை பற்றி ஏராளமான பரபரப்பை உண்டு பண்ண முடியும். ஆனால் அதற்குள்ளேதான் உண்மையான வெகுமதியே உள்ளது. அவர்களோ அதை விரும்புகிறதில்லை. அப்பொழுது அவர் ஒரு அழுக்கான துணியில், ஒரு கந்தலான துணியில் சுற்றப்பட்டிருந்தார். இன்றைக்கும் அவர்கள் பரிசுத்த உருளை, மூட மதாபிமானம், ஒரு கூட்ட மார்க்கபேதம் உள்ளவர்கள் என்று அழைக்கின்ற அதே காரியத்தில் அவர் சுற்றப்பட்டிருக்கிறார். அது மேலே கந்த துணியில் சுற்றப்பட்டிருக்கிறது. உலகமோ அதை விரும்புகிறதில்லை. அந்த துணியை நீக்கிவிட நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதற்கு கீழே என்ன இருக்கின்றது என்பதை பார். நித்திய ஜீவன் தேவன் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். இல்லை, அவர்கள் அவரை விரும்புவதில்லை. அது அவர்களுடைய மத சம்பந்தமான வட்டாரங்களுடன் தலையிடுகிறது. இன்றைக்கும் அதை பெற்றுக் கொள்வது அது அவர்களுடன் தலையிடுகிறது. யாராவது சபையில் எழுமி நின்று சத்தமிட துவங்கி, அல்லது தேவனை துதிக்க துவங்கி, அல்லது யாராவது ஆமென் என்று கூறினால், இங்குள்ள இந்த ஊழியர் குழு ஏதோ ஒன்றை அல்லது கூட்டத்தில் வாயிற்காப்போரை அனுப்ப அவர்கள் அவர்களை துரிதமாக வாசலண்டுக்கே வழிநடத்துவார்கள். உங்களுடைய பெயர் புத்தகத்தில் இருந்திருந்தால் அது உடனடியாக எடுக்கப்படும். புரிகின்றதா? தேவனுக்கு ஒரு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி கெனடி இங்கே இந்த பட்டணத்திற்கு விஜயம் செய்வாரானால் கொடிகள் பறக்கும், பகட்டான ஆடம்பர வஸ்துகள் பறக்கும், மற்றும் தரை கம்பளங்கள் விரிக்கப்படும். நீங்கள் ஒருபோதும் கண்டிராத அத்தகைய ஒரு வரவேற்பை காண்பீர்கள். நீங்கள் அதை செய்ய விரும்பினால் அதெல்லாம் சரிதான். அவர் ஐக்கிய நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாயிருக்கிறார். ஆனால் அவர் வருவாரானால் அவர்கள் அதை குறித்த எல்லாவற்றையும் செய்வார்கள். அதாவது நியூயார்க் மற்றும் பெரிய பட்டணங்கள் எல்லாவிடத்திலும் அவருக்காக அழைப்பு விடுத்துக் கொண்டு வெறுமன ஒரு நிமிடம் அவருடன் பேசவிருக்கும் போது அவர் இந்தியானா ஜெஃபர்சன்வில் என்ற இப்படிப்பட்டதான சிறிய பட்டணத்திற்கு வர தம்மை தாழ்த்திக் கொண்டாரே என்பதை நினைத்து அவர்கள் அவருக்கு மகத்தான வரவேற்பை அளிப்பார்கள். அவர் ஜெஃபர்சன் வில்லுக்கு நம்மை போன்ற ஒரு ஏழ்மையான பட்டணத்திற்கு வருவாரானால், கேவலமாய் அழைக்கப்படும் நம்மிடத்திற்கு வருவாரானால் அவர்கள் எப்படியெல்லாம் அலங்கரிப்பார்கள்! அவர்கள் எல்லாவற்றையும் செய்து வீதிகளை அலங்கரித்து அவருக்கு வரவேற்பளிக்க எல்லாவற்றையும் செய்வார்கள். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாயிருந்தால் அது சரியாயிருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனால் இயேசுவானவர் அவருடைய வல்லமையான உயிர்த்தெழுதலின் ரூபத்தில் வரக்கூடுமானால், பரிசுத்த ஆவியில் வரக்கூடுமானால், அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டக்கூடுமானால், ஒவ்வொரு செய்தித்தாளும் அதை விமர்சனம் செய்யும். ஜனங்களும் அதை பரிசுத்த உருளைகள் என்று அழைப்பார்கள். அவர்கள் ஜனங்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள். நம்முடைய பெயர் அணுகுண்டுகளின் மேல் எழுதப்பட்டிருக்க நாம் அதை உடையவர்களாகிருப்பதில் வேப்பொன்றுமில்லையே. இரக்கத்தை உதறித்தழுதல், நியாய தீர்ப்பை என்று வேறொன்றும் இடப்பட்டிருக்கவில்லை. ஓ, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயில்லை. இப்பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அவர்கள் அதை செய்யவில்லை? வெறுமன கேட்க விரும்புகிறேன், ஏன் தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்கவில்லை? ஏன் அதை செய்யவில்லை? அவர்கள் அதை செய்கிறார்களா? அவர்கள் காண முடிந்த ஒரு வெகுமதியாயிருந்தால் அது அவர்களுடைய சமுதாயத்திற்கு பொருந்துமானால் அப்பொழுது அது முழுவதும் சரியானதாயிருக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் மார்க்கம் ஜனங்களுடைய சமுதாயத்திற்கு இன்றைக்கு பொருத்தமாக இருக்குமானால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நல்லது. ஆகையால் ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை குறித்து சிந்திப்பதை காட்டிலும் தங்களுடைய சமுதாயத்தை குறித்து அதிகம் சிந்திக்கிறார்கள். அது உண்மை. நீங்களோ நீர் அவரை குறித்து மிகவும் அச்சம் தரும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறீர் என்கிறீர்கள். நான் அவருக்காக பேச முற்படுவேன். அவர் என்னுடைய கர்த்தர், நான் அவருடைய ஊழியக்காரன். தவறாயிருக்கிறதற்கு எதிராக கூக்குரலிட எனக்கு உரிமை உண்டு. அது உண்மை. கிறிஸ்தவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள், அதை அறிந்திருக்கிறார்கள், அதை ஏற்றுக் கொள்கிறார்கள். அது சத்தியமாக இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். இந்த சுத்தப்பட்ட பொட்டலத்தை அவர்கள் ஏற்றுக் கொள்ளாததற்கான காரணம் என்ன? அதன் உட்புறத்தில் என்ன இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அதை விரும்பவில்லை. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு சபைகளும் ஜனங்களும் தேசங்களில் உள்ள அரசாங்கங்களும் தேவனுடைய கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அதற்குள்ளே என்ன உள்ளது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அது ஸ்திரீகளை வித்தியாசமாக செயல்பட செய்யும், அது புருஷர்களை வித்தியாசமாக செயல்பட செய்யும். நீங்கள் ஒரு மதவெறியன் என்ற பெயரை ஏற்று அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தருடைய நிதிக்கப்பட்ட செல்லுடைய வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை சுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கயமையை விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தவறு செய்வதை, ஏமாற்றுவதை, திருடுவதை, பொய்யுரைப்பதை, விபச்சாரம் செய்வதை நிறுத்த வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இந்த காரியங்களை நிறுத்த வேண்டியதாக இருக்கும். ஜனங்களோ அதை விரும்புகிறதில்லை. அது சரியானது என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அது அவர்களுக்கும் அதிகப்படியான சத்தியத்தை கொண்டு வருகிறது. அது அவர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்துகிறது. எனவே அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அதனோடு எதையுமே செய்ய விரும்புகிறதில்லை. அதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். அந்நாளில் அது அந்த விதமாகத்தான் இருந்தது. அதன் உள்ளே என சுற்றப்பட்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் அதனோடு விலகிருங்கள் என்றனர். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. இன்றைக்கும் அது அதே காரியமாகவே உள்ளது. அதை ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. அதற்குள்ளே சுற்றப்பட்டிருந்தது என்னவென்பதை அவர்கள் அறிந்துள்ள காரணத்தால் இன்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியை விரும்புகிறதில்லை. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிற ஒரு நபரை அவர்கள் கவனிக்க கூடும். அவர்கள் அங்கே வெளியில் நின்று அந்த ஸ்திரீயை பார்க்கிற போது ஒரு கால் நாய்களும் கூட அவளை ஏறிட்டு பார்க்க கூடாத அளவிற்கு அவ்வளவு இடிவானவளாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த பீடத்திலிருந்து அந்த ஸ்திரீ வருகின்றதை காணும் போது ஒரு புதிய நபராய் காண்பதற்கு அந்த ஸ்திரீ தன்னுடைய ஜீவியத்தை சுத்தம் செய்கிறவளாயும் வெளியில் சென்று ஒரு சீமாட்டியை போன்று நடந்து கொள்கிறவளாயும் இருக்கிறாள். சீட்டாட்ட விளையாட்டுகளுக்கு ஓடி ஒரே நாளில் 4 அல்லது 5 கட்டு சிகரெட்டுகளை புகைத்து மதுக்கடைகளையே சுற்றி அண்டிக்கொண்டு ஒரு மதுக்கடை வாடிக்கையாளராக இருப்பவரை பாருங்கள். அவர்கள் இந்த தேவனுடைய வெகுமதியை ஏற்றுக் கொள்வார்களானால் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற பொட்டலத்திலே அது சுற்றப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அது அவர்களுடைய உலக பிரகாரமான ஒவ்வொரு துளி வேடிக்கைகளையும் அமிழ்த்திவிடும். ஏனென்றால் அவர் அதற்காக நிற்க மாட்டார். அது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது. அது ஜனங்களை மாற்றிவிடுகிறது. ஜனங்கள் மாற்றப்பட விரும்புகிறதில்லை. அவர்களோ என்னை தனிமையாய் விட்டுவிடுங்கள் என்கின்றனர். அது பிசாசினால் பீடிக்கப்பட்ட மனிதனை குறித்து எனக்கு நினைப்பூட்டுகிறது. அதாவது இயேசுவானவர் கதரேனுக்கு சென்ற போது அங்கு ஒரு மனிதன் இருந்தார். அவனுக்குள் 2000 பிசாசுகள் இருந்தன. அவர்கள், ஏன் நாங்கள் உம்மோடு என்ன செய்ய வேண்டும்? நீர் ஏன் இங்கு வந்திருக்கிறீர்? எங்களுடைய நாட்டை விட்டு போய்விடும். நீர் இங்கு இருக்க நாங்கள் விரும்பவில்லை என்றனர். அவர்கள் தனிமையாய் விடப்பட வேண்டும் என்று விரும்பினர். ஜனங்கள் இயேசுவோடு இருப்பதை காட்டிலும் அவர்கள் பிசாசுகளோடு வீட்டில் இருப்பதையே மேலாக உணர்ந்தனர். எனவே அவர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே செல்லும், நீர் இங்கிருக்க நாங்கள் விரும்பவில்லை என்றனர். அந்த இடிவான பண்டைய லேகியோன் அவன் உதவி தேவைப்பட்ட ஒருவராய் மட்டுமே இருந்தார். அவரை விரும்புகிறவர்களிடத்திற்கு அவர் எப்பொழுதுமே வருகிறார். அவர் தேவைப்படுகிறவர்களிடத்திற்கு அவர் வருகிறார். எனவே உதவி செய்யப்பட்ட ஒருவனாய் அவன் இருந்தான். நான் பரலோகத்திற்கு செல்லும் போது கதிரேனையில் பந்தி வளப்பிடத்தில் கூறின அவருடைய சாட்சி எவ்வளவு முக்கியமானதாக இருந்தது என்பதை நான் காண விரும்புவேன் என்று நான் அடிக்கடி சிந்தித்துள்ளேன். அது அவர்களுடைய ஒரு கூட்ட பன்றிகளையே கிரயமாக்கிக் கொண்டபடியால் அவர்கள் எழுப்புவதையே விரும்பவில்லை. எந்த காரியத்திலாவது ஜனங்களையே கிரயமாக எடுத்துக்கொள்ள போவதாக இருந்தால் அவர்கள் அதனோடு எதையும் செய்ய விரும்புகிறதில்லை. இன்றைக்கு அது அந்த விதமாகவே இருக்கிறது. அது உங்களுக்கு உங்களுடைய மோசடி குடுவை, சிறப்பான நேரங்களை, உங்களுடைய புகை சுருட்டுகளை, உங்களுடைய அசுத்தமான கேளிக்கைகளை, உலகத்தின் காரியங்களை மற்றும் எல்லா அசுசிகளையும் கிரயமாக எடுத்துக்கொள்ள போவதாக இருந்தால் அவ்வாறே இருப்பீர்கள். அவர்கள் அதை விரும்பாததற்கு அதுவே காரணம். அது ஏதோ ஒன்றிற்கு அவர்களை கிரயமாக்குகிறது. பெரிய சங்கத்தில் அதன் மேல் பெரிதாக பளபளப்பாய் எழுதப்பட்ட உங்களுடைய பெயரை கிரயமாக்கிக் கொள்கிறது. ஆனால் அது உங்களுக்கு அழிந்து போகாத ஒரு பெயரை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் கொடுக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய தருணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சுயாதீன நீதிக்கத்தாவாய் இருக்கின்றீர்கள். ஓ, தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதே உங்களுக்கான என்னுடைய ஜபமாய் உள்ளது. ஆம், அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது. அல்லது அரசாங்கம் அதை செய்ததா? அரசாங்கம் அவரை விரும்பவில்லை. ஏறோது அவரை விரும்பவில்லை. இல்லையா? காரணம் ஏன்? அவர்களுடைய திட்டத்தையே அவர் மாற்றப் போவதாக இருந்தார். இன்றைக்கும் அரசாங்கம் அவரை விரும்புகிறதில்லை. நாம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருப்பதாக கருதி கொண்டோம். ஏன் ஐநா அவரை விரும்பவில்லை? அவர்கள் உலகத்தில் அவரை தவிர மற்ற எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் ஜபத்தை ஏறெடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய சபையின் கூட்டங்களில் ஜபமே கிடையாது. அவர்கள் நாயே தின்னுகிறது என்று வீதியிலே வழங்கி வரும் பண்டைய சுற்றுரை போன்று அங்கே வெறுமன போகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை விரும்புகிறதில்லை. அவர் அவர்களுடைய திட்டங்களை மாற்றியிருப்பார். ஆகையால் அவர்கள் அவரை விரும்புவதில்லை. அப்பொழுதும் அவர்கள் அவரை விரும்பவில்லை. இப்பொழுதும் அவர்கள் அவரை விரும்புகிறதில்லை. சபைகள் அவரை விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் அவர்களுடைய கோட்பாடுகளோடு இணங்காதிருந்தார். அவர், நீங்கள் விரியன் பாம்பின் குட்டிகள், நீங்கள் விளையடிக்கப்பட்ட சுவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர் நினைத்த எல்லாவற்றினாலும் அவர்களை அழைத்தார். பண்டைய ஏரோதிடம், போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். ஒரு நரியை காட்டிலும் அசுத்தமானது எது? ஒரு கிழநரியை காட்டிலும் கேவலமாக மிகவும் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருப்பது எது? இயேசுமானவர் அதுதான் அவன் என்றார். எனவே அவர் கருப்பை கருப்பு என்று அழைத்தார், வெள்ளையை வெள்ளை என்று அழைத்தார், அவர் தவறை தவறு என்று அழைத்தார், சரியானதை சரி என்று அழைத்தார். ஆகையால் அவர்கள் அதை விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு போதகரை இன்றைக்கு சபைகள் விரும்புகிறதில்லை. அது உண்மையிலேயே அதை அனல்முட்ட செய்து சரியது என்றும் தவறுகிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லும். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. அவர்கள் உடனடியாக அவரை வெளியேற்றி விடுவார்கள். கண்காணிக் குழு வந்து சேர்ந்து அவரை புறக்கணித்து விட்டு மற்றொருவரை சேர்த்துக் கொண்டு தங்களுடைய கோட்பாடுகளை குறித்து பேச செய்யும். சகோதரனே, நான் கிறிஸ்துவை தவிர வேறெந்த கோட்பாட்டையும் அறியேன், அன்பை தவிர வேறெந்த பிரமாணத்தையும் அறியேன், வேதாகமத்தை தவிர வேறெந்த புத்தகத்தையும் அறியேன். அதுதான் நமக்கு தேவை, அதுதான் சபைகளுக்கு தேவை. ஆனால் ஜனங்களோ அதை விரும்புகிறதில்லை. எனவே ஒரு நல்ல போதகரை அவர்கள் விரும்புகிற விதத்தில் புறக்கணித்து தள்ள ஒரு தர்மகர்த்தா குழுவை அல்லது ஒரு கண்காணி குழுவை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அளவிற்கு இந்த ஸ்தாபனங்களில் அதிகமாக சுற்றப்பட்டிருக்கும் சபையை அவர்கள் பெற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் தேவரை தள்ளிவிட முடியாது. அந்த ஒரு காரியம் நிச்சயம், தேவன் தேவனாகவே தரித்திருக்க போகிறார். அவர்கள் அவரை வரவேற்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய நண்பர்களை, தங்களுடைய அரசியல்வாதிகளை போன்றவர்களையே வரவேற்கின்றனர். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவையோ வரவேற்க மாட்டார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் கிறிஸ்துமஸ் குட்டி கட்டுக்கதைகளையே உடைவளாய் இருக்க விரும்புவார்கள். உலகம் அவர்களை மாற்றிவிட்டது. கிறிஸ்துமஸ் குட்டி கட்டுக்கதைகள் மாற்றி அமைத்து விட்டது. நல்லது, சிறு பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் எதை குறிக்கிறது என்பதையும் கூட அறிந்து கொள்கிறதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஈஸ்டர் எதை குறிக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறதில்லை. அது ஒரு ஈஸ்டர் முயலின் செல்லப்பெயர், ஏதோ ஒரு விதமான ஒரு முயல், அல்லது ஒரு சிறு மஞ்சள் நிறமுடைய கோழிக்குஞ்சி, அல்லது ஏதோ ஒன்றாக இருக்கிறது. ஒரு கோழிக்குஞ்சோடும் அங்குள்ள அந்த அடுக்கான பறவையோடும் தேவனுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஒரு கோழிக்குஞ்சி காட்டிலும் அசிங்கமானது வேறது. அவர்கள் கிறிஸ்துவின் சாணத்தை எடுக்க அதை அங்கே வைக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் குட்டி கட்டுக்கதைகளை காட்டிலும் ஒரு கட்டுக்கதை வேற என்ன உள்ளது? அத்தகைய ஒரு காரியமே இருந்ததில்லை. பிள்ளைகளுக்கு பொய்களை கூறுதல், நியாயத்திற்கினாலே நீங்கள் அதற்கான உத்தரவாத உணர்வுகளாக இருப்பீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜனங்கள் அறியாதிருப்பதில் வியப்பொன்றுமில்லை. அவர்கள் உண்மையான காரியத்தை விரும்புகிறதில்லை. அவர்கள் செயற்கையான எந்த ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான காரியத்தை விரும்புகிறதில்லை. அவர்கள் தேவனுடைய வெகுமதிகளை விரும்புகிறதில்லை. ஓ என்ன, நிச்சயமாக அவர்கள் இயேசுவை அந்த ஒரு காரியத்தை விரும்புகிறதே இல்லை. அவர்கள் அவரை விரும்பாததற்கான ஒரு காரணத்தை நான் இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். அவர் அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்ற போது அவர் அவர்களுடைய அசிங்கத்தை ஆலயத்தில் கண்ட காரணத்தால் அவர் மேஜைகளை கவிழ்த்து போட்டு காசுக்காரர்களை வெளியே துரத்தினார். அவர் அதை சுத்தம் பண்ணினார். இங்கு சுற்றிலும் உள்ள இந்த பெரிய சபைகளில் ஒன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவர்கள் எப்போதாவது அனுமதித்தார், அவர் அதை சுத்தம் செய்வார். எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பாருங்கள், அது அவர்கள் சூதாடுவதை விட்டுவிட செய்யும். அவர்களுடைய ராக் அண்ட் ரோல் குழுக்களை நிறுத்திவிடும். அவர்கள் பீட்டிக்ஸ் என்ற இன்னிசை பாடல் குழுவினரை போன்றும், இங்கே கீழே கிளார்க்வில் ஹார்வர்ட் பார்க்கில் உள்ள ஒரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் செய்ததை போன்றும் செய்தித்தாளில் தங்களுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள். இப்பொழுது இங்கு அமர்ந்துள்ள ஒரு சகோதரனை நினைத்து பார்த்தேன். அவர் அவருக்காக தன்னை புகழ்ந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். தன்னுடைய புகைப்படத்தை செய்தித்தாளில் வெளியிடும் எந்த மனிதனும் தேவனுடைய ஊழியக்காரனும் சபையில் ஒரு பீட்டி கின்னிசை பாடல் குழுவினரின் செயலையே உடனாயிருக்கிறார். ஜான் வெஸ்லி அதை அறிந்திருந்தால் அவர் தன்னுடைய கல்லறையில் இருந்து உருண்டு புரளுவார். ஜான் வெஸ்லி அறிந்திருந்த கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்து தள்ளிவிட்டு ஒரு பீட்டி இன்னிசை குழுவை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஒரு பீட்டிக் மார்க்கத்தையே பெற்றுள்ளனர். அவர்கள் பீட்டிக் பிள்ளைகளை, பீட்டிக் தகப்பனை, பீட்டிக் தாயை, பீட்டிக் ஜனாதிபதியை பெற்றுள்ளனர். அந்த விதமாகவே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றனர். என்ன ஒரு அவமானம்! அவர்கள் உண்மையை மறுக்கிறார்கள். தேவரோ அவர்கள் ஒரு பொய்யை விசுவாசித்து அதனால் ஆக்கிரிக்குள்ளாகும்படி கொடிய வஞ்சகத்தை அவர்கள் மேல் அனுப்புவதாக அவர் கூறினார். தேவன் அதை செய்வதாக கூறினார். நீங்கள் சரியானதை நிராகரிக்கும் பொழுது நீங்கள் தவறானதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் வலப்பக்கமாக செல்ல மறுக்கும் பொழுது நீங்கள் இடப்பக்கமாகத்தான் செல்ல வேண்டும். வலப்பக்கத்தை தவிர வேறேதோ வழியில் செல்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் ஒரே நேரத்தில் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் செல்ல முடியாது. அவர்கள் பரிசுத்த ஆவியை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் செய்தியாளனை நிராகரிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நிராகரிக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் தங்களுடைய பாவங்களிலே விடப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் நியாய தீர்ப்பை அன்றி வேறொன்றும் விடப்பட்டிருக்கவில்லை. சகோதரன் பென், அது சரிதானே? அது முற்றிலும் சரியே. அவர்கள் அறையை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நிராகரித்துள்ளனர். அவர்கள் அவருடைய திட்டத்தை நிராகரித்துள்ளனர். அவர்கள் அவருடைய ஆவியை நிராகரித்து விட்டனர். 50 வருடங்களாக அவர் முயற்சித்துள்ளார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அமெரிக்காவில் விழுந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அதை 50 வருடங்களாகவே நிராகரித்து வந்துள்ளனர். இந்திரபதி எப்போதும் இருந்ததை காட்டிலும் கருப்பாகவும் இருண்டும் உள்ளது. ஆரம்பத்தில் அது அவர்கள் மேல் விழுந்த போது அவர்களுடைய பிள்ளைகள் அதை ஸ்தாபித்துக் கொண்டும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டும் தங்கள் பிதாக்கள் ஏற்றுக்கொண்ட அதே தேவனை அவர்கள் நிராகரித்துக் கொண்டும் இருக்கும் அளவிற்கு அதை ஸ்தாபனங்களுக்குள்ளாக பாழ்படுத்தி விட்டார்கள். ஆமென். பின்னர் அவர்கள் பெந்தேகோஸ்துகள் என்று உரிமை கோருகிறார்கள். ஒரு களஞ்சியத்தில் ஜீவிக்க ஒரு பன்றியை ஒரு குதிரையாக்குகிறதில்லை, உண்மையாகவே இல்லை. எனவே ஒரு பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவனாய் இருக்க, பாப்டிஸ்டை சேர்ந்தவனாய் இருக்க, பிரெஸ்பிடேரியனை வேறேதோ ஒன்றை சார்ந்தவனாய் இருக்க, அது ஒரு மனிதரை ஒரு கிறிஸ்தவனாக ஒருபோதும் ஆக்குகிறதே இல்லை. அவன் மனமாற்றமடையும் வரையில் அவன் இன்னமும் ஒரு பாவியாகவே இருக்கிறான். அவன் மனமாற்றம் அடைகின்ற பொழுது அவன் மீண்டும் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்று முழுவதும் மாற்றப்படுகிறான். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வந்து அவனை ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புதிய சிருஷ்டிப்பாக ஆக்கிவிடுகிறார். எனவே அப்பொழுது அவர்கள் அதை நிராகரித்தனர். அவர்கள் இப்பொழுதும் அதை நிராகரிக்கிறார்கள். அவர் அவர்களுடைய பணமேஜைகளை கவிழ்த்து போடுவார். அவர் அவர்களுடைய தர்மகத்தா குழுவை, அவர்களுடைய போதக குழுவை கவிழ்த்து போடுவார். அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அவர்கள் ஒரு குழுவை அமைத்துக் கொள்வார்கள். சரி, ஓ, இன்றைக்கு அவர் சபைக்குள்ளாக வருவாரானால் அது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவரால் உள்ளே நுழைய முடியவில்லையே. மற்றொரு இரவு இந்த சபை காலத்தில் அவர் தம்முடைய சொந்த சபையினால் வெளியே தள்ளப்பட்டதையும் வாசலிலே நின்று தட்டிக்கொண்டு மீண்டுமாய் உள்ளே திரும்பி வர முயற்சிப்பதையும் நாம் கண்டறிந்தோம். ஒரு இரக்கமுள்ள பிதா அவருடைய சொந்த ஜனங்களால் வெளியே தள்ளப்பட்ட பிறகும் மீண்டுமாய் தம்முடைய சபைக்கு திரும்பி வர முயற்சிக்கிறாரே. அவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற ஒருவர் நான் தான் என்றார். இங்கோ கடைசி கால சபையின் காலத்தில் அவர் வெளியே இருந்தார். அவர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டனர். இந்த லவோதிக்கியா காலத்தில் இருப்பிடம் எங்கே? அவருடைய சொந்த வாசலில் மீண்டுமாய் நின்று தம்முடைய சொந்த சபைக்கு மீண்டும் திரும்பி வர முயற்சிக்கிறார். என்ன ஒரு பரிதாபமான காரியம்! வேதாகமும் சித்தரித்து காட்டுகிற பரிதாபமான காட்சிகளிலேயே மிகவும் பரிதாபமானது வெளிப்படுத்தும் விசேஷம் 2 அதிகாரம். சரியாக கூறினால் அது 3 அதிகாரமாய் உள்ளது. கிறிஸ்து தள்ளப்பட்டது எப்படியாய் உள்ளது! மற்றொரு சுகமான காரியம் உண்டு. இயேசு, பிதாவே, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று உரைத்த போது அதுவே அவர் எப்போது உரைத்த வார்த்தைகளிலேயே மிகவும் சோகமான ஒன்றாய் இருந்தது என்று நான் கருதுகிறேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவருக்கு ஒரு உரிமை இருந்தது. அவர் மனிதராக இருந்தார். அவருக்கு ஒரு வீடு இருக்க உரிமை இருந்தது. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்க உரிமை இருந்தது. உங்களை போன்று அல்லது என்னை போல நம்மை போன்ற தம்முடைய மனுஷிக தன்மையில் பெரும்பாலும் மனித இயல்புடையவராகவே இருந்தார். அதை செய்ய அவருக்கு உரிமை இருந்தது. ஆனால் அவர் உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லவிருந்த 12 மனிதர்களை பயிற்சித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் அவர் அவர்கள் நிமித்தமாக தம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டார். அவர்கள் நிமித்தமாக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். தன்னையே பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்படி காத்துக் கொள்ளுதல் ஒரு தேவனுடைய வரமாய் உள்ளது. தேவனுடைய வரங்கள், அவருடைய ஆவியை பெற்றுள்ளீர்கள் என்று உரிமை கோருகிற ஜனங்களாகிய நீங்கள் உங்களையே பரிசுத்தமாகும்படி காத்துக் கொள்ளுங்கள். ஆம், பரிசுத்தமடையும்படி உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகியிருங்கள். ஓ, இந்த வெகுமதி பொட்டலத்தினுள்ளே என்ன இருந்தது என்பதை யார் அறிந்திருந்தனர்? அதனுள்ளே என்ன இருந்தது என்பதை எப்போதாவது எவராவது கண்டறிந்திருந்தார்களா? நான் அங்கிருந்ததை கண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். யார் அதை அறிந்திருந்தது? அது ஒரு மறைக்கப்பட்ட காரியமாய், ஒரு புறக்கணிக்கப்பட்ட கல்லாய் இருந்தது. ஆனால் அதனுள்ளே என்ன இருந்தது என்பதை யாரோ கண்டறிந்திருந்தனர். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் காரியங்களை ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பவில்லையா? நான் தங்க துணுக்குகளை தோண்டி எடுத்து அவைகளுக்கு மெருகேற்றி அவைகளுக்கு உள்ளே என்ன உள்ளது என்பதை கண்டு அதை கதிர் இயக்கத்தை கண்டறியும் கருவியின் முன் வைக்க விரும்புகிறேன். அவரும் கூட கல்வாரியிலே கதிர் இயக்கத்தை கண்டறியும் கருவியின் முன் நிறுத்தப்பட்டார். அவர் 100% இருந்தார். நிச்சயமாக அவர்கள் எப்போதும் கண்டுபிடித்திருந்ததிலேயே மிகவும் மகத்தான தங்கமாய் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் விலையுயர்ந்த வைரமாகவும் அவர் இருந்தார். வேதம் பரலோக ராஜ்யம் வைரங்களை வாங்குகிற ஒரு மனிதருக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர் அந்த மகத்தான ஒன்றைக் கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் பெற்று அதை கொள்ளுகிறான் என்று கூறியுள்ளது. அவர் பூமியின் தூளிலிருந்து எப்போதும் கொண்டுவரப்பட்ட வைரத்திலேயே மிகவும் முழு நிறைவான பொன்மாற்ற உள்ள வைரமாயும், தூசியிலிருந்து எப்போதும் கொண்டுவரப்பட்ட தங்கத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த தங்கமாயும் இருந்தார். அவர் ஒரு ரத்தினமாய், பரலோகத்தின் ரத்தினமாய், ஒரு பெரிய வைரமாயிருந்தார். ஒரு பெரிய வைரக்கல் தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்படுகின்றது. நான் கிம்பர்லியில் உள்ள பெரிய வைர சுரங்கங்களுக்கு சென்று வந்துள்ளேன். அவர்கள் அந்த வைரக்கற்களை எடுத்து அவர்கள் அவைகளை புழுதியிலிருந்தும் பண்படாதுமானதை எடுத்து பின்னர் அவைகளை துண்டுகளாக்குகிறார்கள். அவர்கள் அவைகளை செதுக்குகிறார்கள். அவைகளை செதுக்க காரணம் என்னவரில் ஒளிக்கதிர்களை பிரதிபலிக்க செய்வதற்காகும். அதிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளிப்படும் போது அதனுடைய பொன்மாற்ற அளவு, அந்த வைரத்தில் எந்த அளவு பொன்மாற்ற அளவு உள்ளது என்பதை காட்டுகிறது. அது அதிகப்படியான தீயையும் தீப்பொறியையும் உடையதாக இல்லை என்றால் அதில் அதிக அளவு வைரம் இல்லை என்பதே ஆகும். ஆனால் அது அவைகளை உடையதாக இருக்கும் பொழுது அது கண்ணாடியாய் உள்ளது. ஆனால் அது ஒரு உண்மையான வைரக்கல்லாய் இருக்கும் பொழுது, அசலான பொன்மாற்ற அளவை கொண்ட வைரக்கல்லாய் இருக்கும் பொழுது அது வித்தியாசமான வண்ணங்களை பிரதிபலிக்கும். அந்த விதமாகத்தான் அவர் இருந்தார். அவர் ஒரு வைரக்கல்லாய் இருந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு தம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவைகள் தேவனுடைய அன்பின் கதிர்களாயும் அவரிடமிருந்து ஒளியை பிரதிபலிக்கிறதாயும் இருக்கிறது. சுகமளிக்கும் வல்லவை, அன்பு, உயிர்த்தெழுதல். தேவன் அவருடைய விலா இலும்புகள் பிளவுண்டாக்கப்படுமட்டாய் ஒரு ரோம பட்டக்கத்தால், ஒரு ரோம சவுக்கடியால் அவரை காயப்படுத்தி, அவரை நொறுக்கி, அவரை துண்டித்து, அவரை வெட்டினார். அவருடைய முதுகிலிருந்து ரத்தம் வழிந்தோடிக்கொண்டிருந்தது. அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வழிந்து அவருடைய தாடியோடாக ஓடி அவருடைய பாதங்களில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஓ, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் அன்பை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். சிலுவையை தழுவிக்கொண்டாரே. ஒரு மிருதுவான சிறகுகளால் மூடப்பட்ட தலையணைக்கு பதிலாக ஒரு வைக்கோல் முன்னணை, ஒரு சிறிய இளஞ்சிவப்பு அங்கியை அணிவதற்கு பதிலாக ஒரு கந்தலான பொதியாடை. ஓ சகோதரனே, அந்த அன்பின் ஆழத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நான் என்னுடைய வீட்டில் அன்று ஒரு இரவு சில ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழம் என்பதனை எவருமே ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதாவது, ஓ, தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமானது, எவ்வளவு உத்தமமானது. அது அந்த கடைசிகளின் அடி இல்லை, முதலடி என்று நான் நினைக்கிறேன். அது புத்தி சுவாதீனமற்றோர் விடுதியின் சுவற்றின் மேல் காணப்பட்டது. நாம் வயிறால் சமுத்திரத்தை நிரப்பி வரைதோல் ஆகாயங்கள் உண்டாக்கப்பட புவியின் மீது உள்ள ஒவ்வொரு தண்டும் ஒரு இறகு மைக்கோலாகி பரத்தில் உள்ள தேவனுடைய அன்பை எழுதுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒரு எழுத்தாளர் பணியை மேற்கொண்டால் சமுத்திரமே வடிந்து வற்றிவிடும். அல்லாவிடில் ஆகாயத்தில் இருந்து ஆகாயத்திற்கு நீட்டப்பட்டிருந்தாலும் முழுவதையும் சுருள் வடிச்சுவடு அடக்கிக் கொள்ளக் கூடுமோ? பூமியின் மேல் தண்டாய் இருக்கிறவைகள் இறகு மைக்கோலாவதை குறித்து நினைத்து பாருங்கள். கோடான கோடி மனிதர் எழுத்தாளர் பணியை மேற்கொள்கிறார்கள். அன்பு என்று ஆங்கிலத்தில் உள்ள சிறிய ஐந்து எழுத்துக்களை எழுத நான் நான்கு சிறிய எழுத்துக்களை குறிப்பிடுகிறேன். அன்பு தேவனுடைய அன்பை எழுதினால் சமுத்திரங்களே வடிந்து பற்றிவிடும். பூமியின் ஐந்து பாகத்தில் நான்கு பாகம் தண்ணீரில் இருக்கும் போதே நான் அப்பால் உள்ள பால்மோர் மலையின் மேல் நின்று அந்த கண்ணாடியினூடாக நோக்கி பார்த்தபோது 120 கோடி ஆண்டுகளின் ஒளி ஆண்டுகளை காண முடிந்தது. அல்லாவிடில் ஆகாயத்திலிருந்து ஆகாயத்திற்கு நீட்டப்பட்டிருந்தாலும் முழுவதையும் சுருள் வடிச்சுவடு அடக்கிக் கொள்ளக் கூடுமோ? தேவனுடைய அன்பு எப்படியாய் தேவன் தம்மையே வெளிப்படுத்தி வைக்கோலின் மீது வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் பொட்டலத்தில் வந்தார்? அவருக்கு இருந்த முதல் காரியமே தன்னுடைய சிறிய தலையை வைக்கோலின் மேலே அழுத்த வேண்டியதாக இருந்தது. அவரை சுற்றிலும் ஒரு துண்டு அழுக்கடைந்த தந்தையான புதியாடை சுற்றப்பட்டிருந்தது. கடைசி காரியமாக அவர் ஒரு முற்கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவருடைய கண்களின் மேல் ஒரு அழுக்கான கந்தையினால் சுற்றி தலையின் மேல் அடித்து, நீர் தீர்க்கதரிசியாக இருந்தால் உம்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லுமென்றனர். பின்னர் ஒரு சிலுவையிலே அறைந்தனர். அன்பு நோக்கத்தை நிறைவேற்றுதல். அவருடைய சொந்த பிள்ளைகளே அவருடைய ரத்தத்திற்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கும் போது அவரோ, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கதறினார். அதுதான் அன்பு. சபையானது அதை விரும்புகிறதில்லை. அவர்களுக்கு கோட்பாடே தேவையாயுள்ளது. நமக்கு அன்பு தேவைப்படுகிறது. சபையானது கோட்பாடுகளினால் மறித்துக் கொண்டிருக்கிறது. அது அன்பினால் மட்டுமே ஜீவிக்க முடியும். ஏனென்றால் அன்பு நித்திய ஜீவனாயுள்ளது. அன்பு எல்லா காரியங்களையும் ஜெயங்கொள்ளுகிறது. அன்பே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியாய் உள்ளது. இல்லை, அவர்கள் அவரை விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் வெகுமதியின் உள்ளே என்ன இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் சிலருக்கு இந்த வெகுமதி என்னவாக இருந்தது என்றும் அதனுள்ளே என்ன இருந்தது என்பதும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்களில் சிலர் அதற்குள்ளாக நோக்கி பார்த்தனர். அந்த கிறிஸ்துமஸ் பொட்டலத்திற்குள் முதலில் உற்று பார்த்தவர்கள் யாராக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது தேவ தூதர்களாக இருந்தது என்றே நான் நினைக்கிறேன். தேவ தூதர்கள் அதை அறிந்திருந்தனர். அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் அதை அறிந்திருந்தனர். ஏனென்றால் அவர்கள் குன்றின் மீது இருந்து வந்தனர். ஒருவேளை மரியாள் அங்கே தலைப்படைந்து புழுதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஒரு பரிதாபமான பண்டைய ஆடுமைக்கும் பையன் ஆட்டை போல துர்நாற்றம் வீச அருகில் வந்து ஏதோ ஒன்றை மனதில் கொண்டவளாய் அந்த இரவு அங்கு அமர்ந்திருந்த அந்த சிறு தாயாரை கண்டான். இன்றைக்கு ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போவதை ஜனங்கள் காணக்கூடியது போன்றே பயங்கரமான நேரங்களில் ஜனங்கள் எந்தபடியாய் திரும்ப வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறதில்லை. ஒரு கால் பண்டைய ஆடுமைக்கும் சிறுவன் அருகில் வந்து அந்த சிறிய தாயாரை கண்டிருக்கலாம். ஏதோ ஒன்று அவனுக்கு மனதில் பட்டது. அவன், நான் இந்த துருத்தியில் இங்கே கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரை வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை குடிக்க விரும்புகின்றீர்களா என்றான். தாயாக இருந்தவள் அந்த குடி தண்ணீரை பருக சிறு குடும்பமே அவனுக்கு நன்றி கூறினது. ஒரு காலது அங்கிருந்த அந்த குன்றின் மேல் அங்கே படுத்துக் கொண்டிருந்த ஆட்டு மேய்ப்பர்களில் ஒருவனாயிருக்கலாம். கீழே தொடுவத்தில் அங்கே ஒரு சிறு குழந்தையாய் அழுது கொண்டிருந்தார். அப்பொழுதோ உலகத்தில் அவருக்கு இடமே இல்லாதிருந்தது. யாருக்குமே அவர் தேவைப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் குன்றின் மீது இருந்த ஒரு மேய்ப்பரிடத்தில் தேவதூதர்கள் வந்திறங்கி, இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார் என்று முதல் கிறிஸ்துமஸ் பாடலை பாட துவங்கினர். அது வெளிப்படுத்தப்பட்டது. அதுவே இந்த உலகத்தில் உள்ள எவரும் அந்த பொட்டலத்தில் என்ன உள்ளது என்பதை எப்போதுமே அறிந்து கொள்வதற்கான வழியாய் உள்ளது. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் உள்ளது. நீங்களோ அது ஒரு மூட பதாபிமானம் என்று கூறி அதை புறக்கணித்து விடுவீர்கள். ஆனால் நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் அதற்காக தேடுவீர்கள். நீங்களே திறந்து பார்ப்பீர்கள். நீங்கள் அவரை உள்ளே அனுமதிக்கும்படி வாசலை திறக்க ஆயத்தமாகிற போது தேவன் உள்ளே வந்து உங்களுடைய போஜனம் பண்ணுவார். நீங்கள் அவரோடு இருப்பீர்கள். அந்த சிறு பொட்டலம் உங்களுடைய இருதயத்தை தட்டுகிறது. முதலான ஒன்றும் மகத்தான ஒன்றும் எப்போதும் கொடுக்கப்பட்டதிலேயே மகத்தான கிறிஸ்துமஸ் வெகுமதி. அந்த சிறு பொட்டலம் மனிதனுடைய இதயத்தை தட்டி நான் உள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன் என்கிறது. அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற வரையிலும் நீங்கள் அதை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற போது அப்பொழுது நீங்கள் அதற்காக தேடச் செல்வீர்கள். அது ஜீவனாய் உள்ளது என்பதை நீங்கள் காணும் பொழுது, அது மட்டுமே ஜீவ வழியாய் உள்ளது என்பதை காணும் போது, உங்களுடைய சபையானது உலர்ந்ததாயும் மறுத்ததாயும் இருக்கும் போது, ஒரு போதகரோடு உங்களுடைய கரங்களுக்குதலை செய்கிறதை நீங்கள் காணும் போது, அல்லது ஒரு உப்பு தெளித்தலை நீங்கள் காணும் போது, அதனோடு செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்பொழுது நீங்கள் அலசி ஆராய செல்வீர்கள். நீங்கள் படுக்கையின் மேல் படுத்து மறித்துக் கொண்டிருக்கும் பொழுது மருத்துவர் உங்களுக்காக ஒன்றுமே விடப்பட்டிருக்கவில்லை, நீங்கள் ஒரு சில நிமிடங்களில் மறித்து விடுவீர்கள் என்று கூறுகிற போது, அப்பொழுது நீங்கள் அந்த பொட்டலத்திற்குள்ளே நோக்கி பார்க்க விரும்புவீர்கள். இன்றிரவு அதற்குள்ளே பாருங்கள். ஏனெனில் அப்பொழுது அது உங்களிடத்திலிருந்து திருப்பப்படும். வேதம், நீ உன்னுடைய சுகஜீவிய நாட்களில் என்னை புறக்கணித்து தள்ளினால் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றதை போன்றே ஆபத்து வருகிற போது நானும் உங்களை பார்த்து நகைப்பேன் என்று கூறியுள்ளது. எனவே நீங்கள் இன்றிரவே அந்த பொட்டலத்தை அலசி ஆராய்ந்து பார்ப்பது மேலானது. இவை யாவையும் குறித்தென்ன? ஒளிகள், பரலோகத்திலிருந்து வருகின்ற புனிதமான ஒளிகள், புகைப்படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. மகத்தான அடையாளங்கள், பகுத்தறிதல்கள், வல்லமை, அந்நிய பாஷைகளில் பேசுதல், வியாக்காலித்தல், வரப்போகும் காரியங்களை கூறுதல், சுபசேஷத்தின் வல்லமை, வியாதியஸ்தர் சுகமடைதல், புற்றுநோய் குணமடைதல், பார்வையற்ற கண்கள் திறக்கப்படுதல், இந்த எல்லா வகையான காரியங்களுமே உள்ளன. இவை அவையும் குறித்த என்ன? ஏன் அது ஒரு குட்ட பரிசுத்த உருளைகள். கவனமாயிருங்கள், அது கந்தலான அடையா இருக்கலாம். பிதேயாம் அவ்வண்ணமே செய்தான். இஸ்ரவேலை போன்றே ஜனத்தை தேவன் சபிக்க மாட்டார் என்பதை அவன் எப்படி சிந்தித்தான்? ஆனால் அவன் காண்பதற்கு தவறி போனான். பாவநிவர்த்தி செய்யும்படியாக அவர்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த வெண்கல சம்பத்தையும் அடிக்கப்பட்ட கண்மலையையும் காண்பதற்கு பதிலாக அவன் கண்டலான ஆடையே கண்டான். அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அவர் கடைசி நாட்களில் செய்வதாக அவர் வாக்களித்தபடியே ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையானது மேசியாவாகிய அவருடைய அடையாளங்களையும் செய்கிறதை காண்பதற்கு பதிலாக கந்தையான ஆடையே காண்கின்றனர். அவர் லோத்தின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று கூறியுள்ளது போலவே அவர் ஜனங்கள் மத்தியில் அதிசயங்களையும் இந்த அடையாளங்களையும் செய்ய துவங்கும் போது அவர் தம்மை தாமே ஜீவிக்கிறவராக காண்பிக்கிறார். அது என்ன? ஏழ்மையும் தாழ்மையும் ஏழ்மையான ஜனங்கள் மத்தியில் தானே. அவர்களோ அதை மூட மதாபிமானம் என்று அழைத்துவிட்டு அதை தள்ளிவிட்டு போகிறார்கள். அது உங்களிடத்திலிருந்து தூர செல்வதற்கு முன்பே கலந்தாராய்வது மேலானது. ஆம், இந்த துர்நாற்றம் கொண்ட மேய்ப்பர்களை ஜனங்கள் அவர்களை சுற்றியிருப்பது கடினமாயிருக்கும். அவர்கள் அங்கே படுத்து கிடப்பார்கள். அந்த ஆடுகளோடு அவைகள் படுத்து கிடக்கிற அதே மரச்சட்டத்தின் மேல் அதே இடத்தில் படுத்து உறங்குவார்கள். சரியாக கூறினால் அவைகளுக்கு உகந்ததாகும் வரையில் அவர்களை நீங்கள் அவர்களை ஆடு வருவதை நுகர்வதை போன்று நுகர்ந்து அறிந்து கொள்ளக்கூடும். ஒரு மேய்ப்பன் ஆடுகளை வந்தையாக கூட்டி அந்த ஆடுகளோடு சரியாக வாசலண்டையிலே படுத்துக் கொள்கிறார், அவர்களுக்கு மத்தியிலே படுத்துக் கொள்கிறான் என்பதை எவரும் அறிவர். இயேசு நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்றார். நான் புனித தேசங்களில் இல்லை, சரியாக கூறினால் கிழக்கு தேசங்களில் இருக்கும் வரையில் அது எப்படி அபிதம் இருக்கும் என்று நான் அடிக்கடி வியந்திருக்கின்றேன். மேய்ப்பனானவன் அவ்வாறே ஆடுகளை உள்ளே அனுப்பி பின்னர் கதவண்டை படுத்துக் கொள்கிறான் என்பதை கண்டறிந்தேன். ஆடு அவனை கடந்து செல்லாமல் வெளியேற முடியாது. ஓனாய் அவனை கடந்து செல்லாமல் உள்ளே வர முடியாது. அவனே வாசலாயிருக்கிறான். நம்முடைய இதயத்தின் வாசலில் இயேசு ஆண்டவர் படுத்திருக்கிறார் என்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு தெரியாமல் நாம் வெளியே செல்லவோ அல்லது எந்த காரியத்தையும் செய்யவோ முடியாது, அல்லது அவருக்கு தெரியாமல் எந்த காரியமும் உள்ளே வரவும் முடியாது. எனவே அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அதுவோ ஏதோ காரியம் வந்து கொண்டிருக்கும் போது அதற்காக ஆயத்தப்படும்படி நம்மை எச்சரித்து நம்முடைய இருதயத்தின் வாசலண்டைகளை படுத்து கிடக்கும் ஒரு மேய்ப்பனுக்காக, ஒரு இரட்சகருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த கூறி தேவனை துதித்து ஆரவாரமிட்டு நம்மை கூச்சலிடும்படி செய்ய வேண்டியதாய் உள்ளது. ஆம், தொலைதூரம் தேசத்தை கடந்து வந்திருந்த சில தாழ்மையான வார சாஸ்திரிகள் இருந்தனர். அவர்கள் ஞானவான்கள், விண்மீன்களை உற்று நோக்குபவர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அண்மையில் நான் கிழக்கில் இருந்த போது அவர்கள் இன்னமும் அதே விதமாகவே அமர்ந்திருக்கின்றனர். அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்களாயும் ஒரு வகையான ஜனங்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மூவராக செல்கிறார்கள். அவர்கள் வீதியிலேயே அமர்ந்திருக்கின்றனர். நானும் பில்லியும் இந்தியாவில் இருந்தோம். அவர்கள் இந்தியாவில் இருந்து தூரத்தில் அங்கிருந்துதான் வந்தனர். இப்பொழுது அவர்கள் நாங்கள் கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டோம் என்றனர். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் கிழக்கிலே இருந்தனர். எருசலேம் மேற்கில் உள்ளது. எனவே இந்தியாவின் மேற்கே பாலஸ்தீனா உள்ளது. எனவே அவர்கள் கிழக்கில் இருந்த போது அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தனர். இப்பொழுது இந்த வான சாஸ்திரிகள் கீழே சமமாய் ஒருபோதும் அமர்வதில்லை. அவர்கள் அப்படியே குந்தி இருக்கும் நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் பகல் நேரம் முழுவதும் அங்கு படுத்து கிடக்கிறார்கள். இரவு நேரத்திலோ அவர்களுக்கு ஒரு கோபுரம் உள்ளது. அவர்கள் அங்கே போய் இந்த கோபுரத்திலே தரித்திருக்கிறார்கள். அவர்கள் தீயை எரியவிட்டு தேசங்களை குறித்தும் ராஜ்யங்களின் வீழ்ச்சியை குறித்தும் பேரரசர்களின் வீழ்ச்சியை குறித்தும் பேசுகிறார்கள். அவர்கள் ஒரேமை தேவனை ஆராதிக்கிறார்கள். அது உண்மை. அவர்கள் விசுவாசிகளாக உள்ளனர். அவர்கள் முகமதியர்கள். உண்மையிலேயே அது முன்னர் தானியேல் நாட்களில் இருந்த மேதினிய பெர்சியர்களிடத்திலிருந்து தோன்றினது. பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:35 கூறியுள்ளார். அதாவது அவன் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனவனோ அவன் அவருக்கு உகந்தன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவருக்கு பயந்திருக்கிற எந்த மனிதனுமே அங்கிருந்த அந்த வரசாஸ்திரிகளை பாருங்கள். பக்தியான ஜனங்கள் மத்தியிலும் எருசலேமிலே ஆலயத்தில் இருந்த ஆசாரியர்களுக்கு முன்னமே தேவனுடைய பகுமதியான நட்சத்திரத்தை கண்டு அதை அடையாளம் கண்டுகொண்டனர். ஆமையா, ஆமே. ஒரு வரசாஸ்திரி ஒரு நாளிரவு அவர்கள் அந்த புனித அக்கினியை சுற்றிலுமாய் அமர்ந்திருப்பதை என்னால் காண முடிகிறது. நமக்கு இன்னும் சற்று நேரம் உண்டாயிருக்கிறதா? ஆம். அந்த புனித தீயை சுற்றி அமர்ந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் போகவிருந்ததை பேசிக் கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. ஓ, அவர்கள் வானொலி கோலங்களை ஆராய்ந்திருந்தனர். அவர்கள் அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நன்கு அறிந்திருந்தனர். அவர்கள் அது குறித்த ஒவ்வொரு அசைவையும் அறிந்திருந்தனர். எனவே ஓரிரவு அவர்கள் அங்கு அமர்ந்து கொண்டு ஞானப்பாட்டுகளை பாடிக்கொண்டிருந்திருக்கலாம். அவர்கள் இந்த மகத்தான காரியத்தை குறித்து மேலே சென்று ஆராய்ந்திருக்கலாம். அவர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அது எங்கே தரித்திருந்தது என்பதையும் அறிந்திருந்தனர். அவர்கள் அந்த வானொலி கோலங்களை படித்து ஆராய்ந்திருந்தபடியால் அதன் பெயரை கொண்டே அறிந்திருந்தனர். அந்த வானொலி கோலங்களுக்கு மத்தியில் இருந்த வினோதமான ஒன்று அவர்களை கிளர்ச்சியூட்டியதில் வியப்பதுமில்லையே. அவர்களோ, நல்லது, இங்குள்ள இந்த புதிய கூட்டாளி யார் என்று வியந்தனர். ஓ, என்ன ஏதோ ஒன்று புதியதாய் சம்பவித்துள்ளது. அது ஏற்றதாக உள்ளது. அதாவது அது என்னவென்று அழைத்தனர். திரும்பிச் சென்றனர். இப்பொழுது அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தனர். ஏனென்றால் தானியேல் அவர்களுக்கு தலைவனாக இருந்தான். நீங்கள் அதை அறிவீர்கள். அவன் அவர்களுக்கு தலைவனாக்கப்பட்டான் என்று தானியேல் 2 நமக்கு கூறுகிறது. எனவே அவன் அவர்களுக்கு போதித்தான். ஓரிரவு அவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி அங்கே அமர்ந்து கொண்டு தானியேல் கண்ட இந்த எல்லா ராஜ்யங்களை குறித்தும் முடிவிலே அவைகள் என்னவாக இருக்கும் என்றும் அவை ஒவ்வொன்றையும் குறித்தும் மேதினிய பெர்சியர்கள் மற்றும் வீழ்ச்சியுற்று அவை ரோமாபுரி அண்டைக்குள்ளாக வந்து சேரும் என்று அவன் கூறினதை குறித்து வேத வாக்கியங்களில் வாசித்துக் கொண்டிருந்தனர். பின்னர் முடிவிலே அவன் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லை கண்டான். அவர்கள் அது அந்த நேரத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் என்றனர். பின்னர் அவர்கள் அந்த காலத்தில் முன்பிருந்தவர்கள் முதல் தொடங்கி முடிவு மட்டுமா நினைத்து பார்த்து பின்னர் இஸ்ரவேலின் யாத்திரை நாட்களில் அவர்கள் வந்தபோது பிலேயாம் கூற கேட்டதை, அதாவது அவர் இஸ்ரவேலை கண்டபோது அவன் ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பில் இருந்து உதிக்கும் என்று கூறினதையும் நினைவு கூர்ந்தனர். ஆமே, அது அந்த நேரத்தை குறித்ததாய் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் அந்த காரியங்கள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அந்த புதிய வருகையாளன் தோன்றினான். வழக்கமாகவே நீங்கள் உங்கள் சிந்தையை கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற போதே அவர் உங்களிடத்திற்கு வருகிறார். வழக்கமாகவே சாதாரணமான நேரங்களிலேயே நீங்கள் அவரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அவர் தோன்றுகிறார். நீங்கள் சரியானதை பெற்றுக் கொள்வதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சரியான ஏதோ ஒன்றை செய்ய சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் அவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்களிடத்திற்கு வருகிறார். அது அந்த நேரமாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மேலே நோக்கி பார்த்து இந்த புதிய வருகையாளனை கண்டிருக்க வேண்டும். அது அவர்களை மேற்கு நோக்கி வழிநடத்த துவங்கினது. அவர்கள் துரிதமாக மேற்கு நோக்கி செல்ல துவங்கினர். அது அவர்களை டைகிரிஸ் நதியிலே கடந்து பாலைவனங்களினூடாகவும் மலைகளினூடாகவும் நீர்நிலைகளினூடாகவும் ஓ என்னை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே சென்றது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியம் சம்பவித்திருந்தது. அவர்கள் எங்கே வந்தனர்? அவர்கள் நிச்சயமாகவே இது தானியேலுடைய தெற்கு தரிசனமாக இருந்ததால் அந்த மகத்தான எருசலேம் நகரம், அந்த தேச ஜனங்களில் மத சம்பந்தமான தலைநகரம் தங்களுடைய ராஜாவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும். நாம் அங்கு சென்றடையும் போது அவர்கள் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார்கள். அது எவ்வாறு இருப்பினும் நாமும் கூட அதை புரிந்து கொள்ளவில்லையே. நாம் வாரசாஸ்திரிகள், பரிதாபமான தாழ்மையான ஜனங்கள். ஆனால் நாம் ஏதோ ஒன்றுக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கு மத்தியிலே ஏதோ ஒன்று எழும்புவதை காண்கிறோம். அது சற்று இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்றாக உள்ளது என்றனர். ஓஹோ என்னே, அவர்கள் ஆயத்தமாக இருந்தனர். அல்லேலூயா! அவர்கள் தேவனுடைய நட்சத்திர தூதனை கண்டறிய தாழ்மையான மனிதர்களாய் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் அந்த பரிபூர்ண ஒளியண்டை வருமட்டாய் அவர்கள் தேவனுடைய நட்சத்திர தூதனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தனர். ஓ, வெளிப்படுத்தின விசேஷம் 20, வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 இந்த சபைகளின் நட்சத்திரங்கள் என்று கூறியுள்ளது. நாம் அந்த நட்சத்திர ஒளியை கண்டறிய இன்றைக்கு என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? ஆமே, அது அவருடைய மகிமையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய வல்லமையை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய தெய்வத்துவத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அந்த பரிபூர்ண ஒளி என்றை கண்டறியும் விட்டாய் பின்தொடர்வோம். தொடர்ந்து மேற்கு நோக்கி வழிநடத்தும், அப்படியே வழிநடத்தி செல்லும் அந்த பரிபூர்ண ஒளி அண்டைக்கு எங்களை வழிநடத்தும். ஓ, அப்படியே தொடர்ந்து செல்வோம். கிரகம் என்னவானாலும் கவலை இல்லை. மலைகளின் மேலும் கீழே காடுகளினூடாகவும் எல்லாவிடத்திலும் தொடர்ந்து செல்வோம். முடிவிலே அவர்கள் எருசலேமை சென்றடைந்தனர். அவர்கள் இந்த மகத்தான பெரிய ஸ்தாபன சபையை சென்றடைந்த உடனே நட்சத்திரம் அவர்களை விட்டு சென்றது. வினோதம் அவர்கள் அது இருக்க வேண்டும் என்று எண்ணினர். எனவே அவர்கள் நகரத்திற்குள் சென்று ஒவ்வொரு சந்திலும் தெருக்களினூடாகவும் மேலும் கீழுமாய் ஓடி பாடி கூச்சலிட்டனர். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவர் எங்கே என்றனர். அவர்கள் தங்களுடைய சொந்த வட்டாரங்களில் சரியான பதிலை பெற்றுக் கொள்ளாதிருந்தது வினோதமே. ஓ என்னே, இப்பொழுது ஏறக்குறைய என்னால் அந்நிய பாஷைகளில் பேசக்கூடும். அவர்கள் பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை. அப்பொழுது அவர்கள் பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்கள் இப்பொழுதும் அதை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஞானவான்கள் தங்களுடைய மார்க்க வட்டாரத்தில் இயேசுவை கண்டறியவில்லை. அவர்களுடைய மார்க்கத்திற்கு புறம்பே அவர் கண்டறியப்பட்டார். இன்றைய ஞானவான்கள் இருதயத்தில் ஞானம் உள்ளவர்கள் அதை இந்த பெரிய ஸ்தாபனங்களில் கண்டறிகிறதில்லை. அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருப்பதில்லை. அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த தெய்வீக சுகமளித்தலை குறித்து என்ன? அவர்கள் அந்நிய பாஷைகள், வியாக்கியானங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் இது மேசியாவின் அடையாளங்கள் இவை யாவையும் குறித்து என்ன? ஓ, அது அர்த்தமற்றது. அது ஒன்றுமற்றதாய் உள்ளது. இல்லை, அது ஒன்றுமற்றதாய் உள்ளது என்கிறார்கள். புரிகின்றதா? அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. அப்பொழுதும் அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. இப்பொழுதும் அவர்கள் அதன் பதிலை பெற்றிருக்கவில்லை. ஆனால் அது ஒரு காகிதத்தை செய்யுங்கள். அது அவர்களை ஆராய்ச்சி செய்ய துவங்கிறது. இப்பொழுது நம்முடைய சகோதரன் டியூப்ளிசிஸ் அதன் பேரில் சரியான விதமாக பேச முற்பட்டார் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் திரும்பிச் சென்றனர். உறங்கும் கன்னிகைகள் எண்ணெய் வாங்குவதற்கு திரும்பி சென்று விட்டனர். ஆனால் அவர்கள் அதனை வாங்கும்படி சென்றுவிட்ட பொழுதுதானே அவர் வந்தார். எனவே நாம் இந்த பெரிய சபைகள் திரும்பிச் சென்று நல்லது, நாம் ஏதோ ஒன்றை விட்டுவிட்டிருக்கலாம், நாம் அதை கண்டறிவது நலமா இருக்கும் அல்லவா என்று கூறுகிறதை காணும் பொழுது நாம் இப்பொழுது எவ்வளவு சமமாக இருக்கிறோம்? அவர்கள் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அதை அப்படி நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் ஒருபோதும் அதை ஒருபோதும் பெற்றுக் கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் மரித்து விட்டனர். அவர்கள் மரித்து விட்டனர். மரித்தே போய்விட்டனர். அவ்வளவுதான். அவர்கள் ஒருபோதும் உயிர்த்திட மாட்டார்கள். நினைவிருக்கட்டும், நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைக்கிறேன். இது ஒலிநாடாவில் பதிவாகிறது. ஆமையா, அவர்கள் ஒருபோதும் உயிர்த்தெழவே மாட்டார்கள். அவர்கள் தீர்ந்து விட்டனர். ஆகையால் அந்த காரணத்தினால்தான் நான் அவருடைய நிகழ்ச்சியில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை. நான் ஒரு காரியத்தில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன், அதாவது விருப்பம் உள்ளவர் எவரோ என்பதை என்னால் முடிந்த அளவு முழக்கமிடுவது மட்டுமே. ஒரு ஸ்தாபனத்தை உயிர்த்தெழச் செய்ய அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பை திரும்ப கொண்டு வருவதற்காகவும். ஆமையா, ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தில் அல்ல, அது தேவனுக்கு விரோதமானதாக உள்ளது. எப்பொழுதுமே விரோதமானதாக இருந்து வருகிறது, எப்பொழுதும் விரோதமானதாகவே இருக்கும். அது தேவனை வெளிப்புறத்தில் கட்டுப்படுத்தி தேவ பக்தியாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புறக்கணிக்கிறது. அது ஒருபோதும் உயிர்த்தெழாது. எனவே இந்த கிறிஸ்துமஸில் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. அது முதல் கிறிஸ்துமஸாக இருந்தது, இதுவும் அதே காரியம்தான். அந்த வார சாஸ்திரிகள் நகரத்தில் மேலும் கீழுமாக சென்று கொண்டு அவரெங்கே அவரெங்கே என்றனர். ஓ என்ன, அப்படியே ஒரு நிமிடம் நான் இங்கே நிறுத்தட்டும். நான் ஒரு திரைப்படம் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் அதை இங்கே வைத்திருக்கவில்லை, யாரோ ஒரு வைத்தியர் அதை வைத்திருக்கிறார். வைத்தியர் டில்லி, என்னுடைய கூட்டத்தில் சுகமடைந்த ஒரு பெண் வைத்தியர் அதை வைத்திருக்கிறார். நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் என்று பெயரிடப்பட்ட அந்த ஒளிநாடாவை இப்பொழுது அவள் வைத்திருக்கிறாள். யூதர்கள் இப்பொழுது அவர்கள் அங்கே தங்களுடைய தேசத்துக்குள்ளாக வருகிறதை நான் கண்டபோது இப்பொழுது சரியாக பாலஸ்தீனாவில் உள்ளனர். அவர்கள் அதை செய்வார்கள் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது. அவருடைய 2 வருகைக்கு முன்னதாக அவர்கள் அதை செய்வார்கள். அந்த ஒரு நாள் இங்குள்ள ஒரு சகோதரன் இஸ்ரவேலுக்கு செல்லும்படியாக நான் அங்கு செல்ல முடியுமா என்று கேட்டார். அவர் கூறுவதை மறுத்துவிட்டு இஸ்ரவேல் ஒரு தேசமாகவே ரட்சிக்கப்படுமே என்று, தனிப்பட்ட நபராய் அல்ல, ஒரு தேசமாய் பிறப்பிக்கப்படும், அது ஒரு தேசமாய் ரட்சிக்கப்படும். ஆனால் பாருங்கள், அந்த ஏழ்மையான யூதர்கள் முன்னரங்கே ஈரானிலும் மற்றும் வெவ்வேறு இடங்களிலும் இருந்தனர். நீங்கள் அதை லைவ் பத்திரிகையில் வாசித்திருக்கிறீர்கள். அவர்கள் ஆகாய விமானங்களில் ஏறி செல்ல விரும்பவில்லை. அவர்கள் அதை போன்ற ஒன்றை கண்டதே இல்லை. அவர்கள் பண்டைய மரத்தால் செய்யப்பட்ட ஏற்கலப்பைகளையும் பொருட்களையும் கொண்டே உழுது கொண்டிருந்தனர். அவர்கள் கூறினர், ஏன் அங்கு ரபி ஒருவர் அடியெடுத்து வைத்து, ஒரு நிமிடம் பொறுங்கள், நாங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி செல்லும் போது நாங்கள் கழுகின் சட்டைகளின் மேலே செல்வோம் என்று எங்களுடைய தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். ஓ என்ன, அவர்கள் வந்து TWA ஆகாய விமானங்களில் ஏறி பறந்து சென்றனர். அவைகள் விசைப்பொறியால் இயங்கப்பட்டன என்பதை தீர்க்கதரிசி அறிந்திருக்கவில்லை. அவை பெரிய கழுகுகளை போன்றே காணப்பட்டன. அவைகள் கழுகுகளைப் போலவே ஆகாய மார்க்கத்தில் சென்றன. ஆகையால் தீர்க்கதரிசி நீங்கள் திரும்பி வரும்போது என்று கூறினார். அது 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது. ஓ தேவரே, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ரோமர்களால் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட போது உலகத்தின் திசைகளில் சிதறடிக்கப்பட்டனர். அவர், நான் அவர்களை மறக்க மாட்டேன், நான் அவர்களை மீண்டும் திரும்ப அழைத்து வருவேன், ஆனால் நான் அவர்களுடைய கண்களை குருடாக்கப் போகிறேன். அதனால் புறஜாதியாரை அவர்களை என் நாமம் தரப்பிக்கப்பட்டவர்களாக என் நாமத்தின் நிமித்தமாக அங்கிருந்து நான் ஒரு கூட்ட ஜனத்தை தெரிந்து கொள்ள முடியும். அந்த நாள் முடிவரும் போது நான் அவர்களை மீண்டுமாய் கூட்டிச் சேர்ப்பேன். அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் போது அவர்கள் இந்த விதமான இயந்திர கருவிகளால் வருவார்கள் என்றார். அவர்கள் எழும்பி கடந்து வருவதை ஏசாயா கண்டான். அவன் கழுகுகளின் செட்டைகளின் மேலே என்றான். அந்த வயோதிபரவி அங்கே நின்று, நாங்கள் முடிவு காலத்தில் வீட்டிற்கு செல்லும் போது கழுகின் செட்டைகளின் மேலே செல்வோம் என்று எங்கள் தீர்க்கதரிசி கூறினாரே என்றார். அவர்கள் ஆகாய விமானத்தின் மீது ஏறினர். அவர்கள் அங்கிருந்து இறங்கினவுடன் வயோதிபர்களையும் குருடர்களையும் முடமானவர்களையும் தங்களுடைய தோள்களில் மேல் சுமந்து கொண்டே அவர்கள் அங்கிருந்து நடந்து சென்றனர். அவர்கள் இவர்களோடு பேட்டி கண்டனர். நான் அந்த ஒளிநாடாவை வைத்திருக்கிறேன், அதில் நீங்கள் இங்கு வீட்டிற்கு தாய்நாட்டில் மறிப்பதற்காகவா வந்துள்ளீர்கள் என்று கேட்டனர். அதற்கு, இல்லை, நாங்கள் மேசியாவை காண வருகிறோம் என்றனர். ஓ சகோதரனே, காரியம் என்ன? அவர்களுடைய சபையானது பதிலை பெற்றிருக்கவில்லை. காரியம் என்ன சகோதரனே? நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையானது மீண்டுமாய் திரும்பவும், அது ஆரம்பத்தில் இருந்ததைப் போன்றே அதே விதமாக சபையில் உள்ளது. தீர்க்கதரிசி சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று உரைத்தார். அவர்கள் ஏன் இங்கே கூடுகின்றார்கள் என்பதை சபையானது அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. அது எவ்வாறாயினும் அணுகுண்டு அங்கே மேலே அவர்களுக்கான பதிலை பெற்றுள்ளது, நிச்சயமாக பெற்றுள்ளன. ஆனால் நாம் சாயங்கால நேரத்தில் உள்ளோம். நாம் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாய் உள்ளோம். நிச்சயமாக இந்த வார சாஸ்திரிகள் தெருவில் நடந்தனர். அவர்களோ பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை. என்ன சம்பவித்தது, என்ன நேர்ந்தது? முடிவாக அவர்கள் இதை பின்தொடர துவங்கினர் என்பதை நாம் கண்டறிகிறோம். அது அங்கே சென்ற போதும் அவர்கள் அதை கண்டறிய முடியாதிருந்தது. அவர்கள் நகரத்தில் தங்களுடைய மார்க்க ரீதியான பிரிவுகளில் பதிலையை கண்டறிய முடியவில்லை. இல்லை, இப்போதும் அவர்கள் ஒருபோதும் கண்டறிவதில்லை. அவர்களை குறித்து என்ன, எருசலேம். அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட எந்த அடையாளத்தை குறித்தும் ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் எந்த விதமான இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அடையாளத்தை குறித்து பேசுகின்றீர்கள்? ஓ, நாங்கள் தூரத்தில் கிழக்கில் இருந்த போது நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம். நாங்கள் அதை பின்தொடர்கிறோம். அது எங்கே இருக்கிறது? நான் அதை காணவில்லை. நல்லது, நாங்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியோம். அது வேத வாக்கியத்தை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் தங்களுடைய மார்க்க ரீதியான குழுக்களிடத்தில் பதிலை பெற்றுக் கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. அந்நிய பாஷைகளில் பேசுதல் என்பது என்ன? வியாதியஸ்தரை சுகப்படுத்தி இந்த எல்லா அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் செய்து சத்தமிட்டு கூச்சலிட்டு இந்த விதமான எல்லா காரியங்களையும் செய்யும்படி எழும்பியுள்ள இந்த கூட்ட ஜனங்கள் யார்? அங்கே முன்பு வேதாகமத்தில் அவர்கள் செய்தது போன்றே தோன்றுகிறது. அர்த்தமற்றது. அது ஒன்றுமே இல்லை. அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை குறித்து ஒன்றுமே அறியாது இருக்கிறார்கள். ஏன்? இதோ அது வருகிறது. அவர்கள் நட்சத்திர ஒளியை, ஒளியான நட்சத்திரத்தை, அந்த பரிபூர்ண ஒளிநிலத்துக்கு நடத்தும் தேவனுடைய திசைக்காட்டியை பின்தொடர மாட்டார்கள். ஓ ஓ, பெத்லகேமே நட்சத்திரமே, மேற்கு நோக்கி வழிநடத்தும், தொடர்ந்து வழிநடத்தும், அந்த பரிபூர்ண ஒளிநிலத்திற்கு எங்களை வழிநடத்தும். நாங்கள் இங்கு மேற்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். எந்த விதமான ஒரு நட்சத்திரம்? அவருடைய சபை நட்சத்திரத்தை. பரிசுத்த ஆவியானவரை மானிட வர்க்கங்களுக்குள் அசைவாடுதலையே நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஆமேன். அதுதான் இது. ஞானவான்கள், ஞானமுள்ள ஸ்திரீகள், இருதயத்தில் தாழ்மை. நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவர்கள் அந்த இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை குறித்து ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஒளிகளையும் மற்ற காரியங்களை குறித்து ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறியார்கள். அது அவர்களை கலக்கியது. நிச்சயமாக இன்றைக்கும் அது அதே வண்ணமாக உள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை. மார்க்க சம்பந்தமான துறைகள் அதை அறிந்திருக்கவில்லை. இன்றைக்கும் அவர்கள் அதை பற்றி எந்த காரியத்தையுமே அறிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், நான் அதை விரும்புகிறேன். ஓ, இதுதான் அருமையாய் உள்ளது. அவர்கள் அவர்களுடைய ஸ்தாபன பிரிவுகளில் இருந்த வரையிலும் நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றவே இல்லை. அது எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே சென்று வெளியிலேயே தங்கிவிட்டது. சகோதரனே, அவர்கள் அந்த ஸ்தாபன பிரிவுகளிலூடாக நடந்த வரையிலும் வெளியிலேயே தரித்திருந்தது. அவர் எங்கே? நிச்சயமாகவே போதவர்களாகிய நீங்கள் அதை குறித்து ஏதோ ஒன்றை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ரவிகளே, உங்களைத்தான். ஆசாரியர்களே, உங்களைத்தான். இவை யாவின் குறித்து என்ன? உங்களைத்தான். மெத்தோடிஸ்ட்களாகிய உங்களைத்தான். பாப்டிஸ்ட்களே, பிரஸ்பிடேரியன்களே, கத்தோலிக்கர்களே, உங்களைத்தான். அதை போன்ற பண்டைய சபைகளே, உங்களைத்தான். நிச்சயமாகவே நீங்கள் அதற்கான பதிலை பெற்றிருக்கத்தான் வேண்டும். அவர் எங்கே? ஓ, என்ன புரிகின்றதா? அவர்கள் அதை குறித்து ஒன்றையுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும் வரை அங்கே அவர்கள் அவர்களுடைய அந்தகாரத்திலேயே தரித்திருந்தனர். அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறவுடனே மீண்டும் அங்கே நட்சத்திரம் காணப்பட்டது. மகிமை எந்திரங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் கூறினார். பாபிலோனை விட்டு வெளியே வா, குழப்பத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய கோட்பாடுகளையும் உன்னுடைய தற்கொலைவான காரியங்களையும் விட்டு வெளியே வா, அப்பொழுது நான் உடைய ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவர்களுடைய அசுத்தமான காரியங்களை தொடாதே. சபையில் உள்ள அவர்களுடைய பிட்னிக் இன்னிசை குழுக்களிலும் சூதாட்ட சீட்டாட்ட விளையாட்டுகளிலும் மற்றும் வேறு வகையான காரியத்திலும் நடனங்களிலும் பங்கு பெறாதே. இங்கு அண்மையில் என்னுடைய தாயாரனை அழைத்து, பெல் இங்கே கொஞ்சம் வா என்றார். இன்றிரவு அவள் இங்கெங்கோ அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நான் சென்றேன். நான் காரியம் என்ன என்றேன். அவர்கள் என்னை அங்கே அழைத்திருந்தனர். இங்கே இந்தியானாவில் மேலே உள்ள ஒரு பெரிய மெத்தோடிஸ்ட் சபை இருந்தது. அதில் ஒரு ராக் அண்ட் ரோல் நடனக்குழு இருந்தது. அவர்கள் போதகரை பேட்டி கண்டனர். அவர் நீண்ட காலமாகவே மெத்தோடிஸ்ட் சபையானது அழகிய கலையான ராக் அண்ட் ரோல் நடனத்தை மறந்துள்ளது என்றார். பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாயிற்று. தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். ஒரு மேய்ச்சல் தொழில் கொண்ட தென்னாப்பிரிக்க நாடோடிக்கு எகிப்திய இரவு கதை பற்றி தெரிந்திருப்பதை காட்டிலும் தேவனை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். ஒரு முயல் பனி மிதியடிகளை குறித்து அறிந்துள்ளதை காட்டிலும் ஒன்றுமே அறியாதவர்கள். நீங்கள் அறிந்த ஒரே காரியம் வேத சாஸ்திரம். ஏதோ ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடு என்ற இடத்திற்கு நீங்கள் வருகின்றீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ளே வருகின்ற போது நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியை ஏற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வெகுமதியாகிய பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு சபையில் எந்த அளவு ராக் அண்ட் ரோல் நடனத்தை கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதை பாருங்கள். ஜான் வெஸ்லி பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பி செல்லும் போது அதில் நீங்கள் எந்த அளவு அதை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை பாருங்கள். தேய்ந்து போன பாதைகளில் இருந்து விலகி செல்லுங்கள். ஜான் ஸ்மித் இடத்திற்கு திரும்பி செல்லுங்கள். இல்லை என்றால் பாப்டிஸ்டுகளே, மார்ட்டின் லூத்தர் இடத்திற்கு திரும்பி செல்லுங்கள். ஆனால் அது என்ன? இன்றைக்கு அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்டதை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறார்கள். அது உண்மை. மெத்தோடிஸ்ட் சபையானது தெய்வீக சுகமளித்தலை குறித்து ஒன்றுமே அறியாதிருக்கிறது. ஜான் அங்கே நின்று கொண்டு தெய்வீக சுகமளித்தலை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது இங்கிலாந்தின் உயரிய சபையை சார்ந்த யாரோ ஒருவர் வந்து அவரை பரிகசித்து நரியையும் ஒரு கூட்ட வெற்றி நாய்களையும் அவிழ்த்து விட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய விரலை அவர் முகத்திற்கு இடையே சுட்டிக்காட்டி சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக 3 முறை நீ உனக்காக ஜபிக்கும்படி என்னை அழைப்பாய் என்றார். அவன் அன்று மாலையே ஜானை அவருக்காக ஜபிக்கும்படி கூப்பிட்டு விட்டு மறித்து போனான். ஏன் மெத்தோடிஸ்ட் சபையானது மீண்டுமாக அந்த ஸ்தானத்திற்கு திரும்ப கூடாது? ஏன்? ஏனென்றால் அது மறித்து போய்விட்டது. சரியே, நீங்கள் அந்த புத்தகத்திற்குள்ளே உற்று பார்க்க பயப்படுகின்றீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தும். மெத்தோடிஸ்டுகளே, அந்த புத்தகத்தை மீண்டுமாக திரும்பி பார்க்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். பாப்டிஸ்டுகளே, அந்த புத்தகத்தை மீண்டுமாக திரும்பி பார்க்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். பிரஸ்பிடேரியன்களே, மற்றும் உள்ள உங்கள் யாவரையுமே அழைக்கிறேன். கத்தோலிக்கர்கள், மற்றும் உங்கள் யாவரையும் இப்பொழுதே தேவனுடைய கிறிஸ்துமஸ் பொட்டலத்தை திரும்பி பார்க்கும்படி அழைக்கிறேன். அந்த அன்பளிப்பை திரும்பி பாருங்கள். அதன் பெட்டியை தூக்கி எறிந்துவிட்டு அன்பளிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதானது அற்பமான கிறிஸ்துமஸ். குட்டி கட்டுக்கதை ஒப்பனைகளில் இருந்து விலகிடுங்கள். தேவனுடைய வெகுமதியை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். அது ஏராளமான காரியங்களை வெளிப்படுத்தும் என்று நான் அறிவேன். அதுதான் உங்களுக்கு தேவை. துப்புரவாக்குதல், துருவி தேடுதல், சபையோரே, அது பயங்கர கடினமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் நாம் அதை பெற்றுக் கொள்ளத்தான் வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. ஆமையா, அது உங்களுக்கான நன்மையாய் உள்ளது. சரி, ஓ ஆம். அவர்கள் அந்த நகரத்தை அடைந்த போது ஒளியானது போய்விட்டது. எனவே அங்கே ஏதோ காரியம் தவறாக இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். அவர்கள் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவுடனே ஒளியானது சென்று விட்டது. காரியம் என்ன? அவர்களோ, அவர் எங்கே? நிச்சயமாகவே நான் இங்கே கண்டறிவேன். இது ஒரு பழைய ஸ்தாபனம், நீண்ட காலமாகவே இங்கே இருந்து வருகிறது. அது ஸ்தாபனங்களின் தலைநகரமான வாடிகை நகரமாக உள்ளது. நல்லது, நிச்சயமாகவே நான் கண்டறியத்தான் வேண்டும். நான் அவரை இங்கே கண்டறியத்தான் வேண்டும். அவர் எங்கே? அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவராய் இருந்தார் என்று கிறிஸ்துவானவர் கூறினாரே. அவர் எங்கே? சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறினவர் எங்கே? நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று உரைத்தவர் எங்கே? அவர் எங்கே என்று கூச்சல் எடுத்தவங்கிற ஒளியானது வெளியே தெரித்திருந்தது. அந்த காரியம் அவர்கள் மனதில் பட்டு அந்த நகரத்திற்கு புறமே நடந்து சென்ற போது அங்கே மீண்டுமாக ஒளி தோன்றினது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படும் அந்த தண்ணீரின் பாதையில் தான் இன்றைக்கு வெளிச்சம் உண்டு. வாலிபரே, வயோதிபரே, உங்களுடைய எல்லா பாவங்களையும் விட்டு மறந்திருமுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உள்ளே பிரவேசிப்பார். சாயங்கால வெளிச்சங்கள் தோன்றியுள்ளன. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றே என்பது மெய்யே. ஆம் சகோதரனே, ஆமையா, உங்களுடைய எல்லா பாவங்களிலும் இருந்து மறந்திருமுங்கள். பரிசுத்த ஆவி தேவனுடைய வரம் நிச்சயமாக உள்ளே பிரவேசிக்கும். அவர் வாசலட இருக்கிறார். என்னை உள்ளே அனுமதியுங்கள். நீங்கள் என்னை உள்ளே அனுமதித்தால் நான் உங்களோடு போஜனம் பண்ணுவேன். நான் இந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். நான் இயற்கைக்கு மேம்பட்டதை உங்களுக்கு காண்பிப்பேன். நான் உங்களுடைய சுகமீனத்தை குணப்படுத்துவேன். நீங்கள் என்னை வெறுமன உள்ளே அனுமதித்தால் நான் உங்களுக்கான எல்லா காரியங்களையும் குறித்து அக்கறை எடுத்துக் கொள்வேன் என்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் தேவனுடைய வெகுமதி பொட்டலம் சுற்றப்பட்டுள்ளது. அப்பொழுது அது சுற்றப்பட்டு தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டது. தேவனுடைய வெகுமதி பொட்டலம் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டு அது மீண்டுமாய் திரும்ப சுற்றப்பட்டு திரும்பவும் அனுப்பப்பட்டுள்ளது. ஆமேன். அப்பொழுது அது தேவனுடைய குமாரனில் சுற்றப்பட்டிருந்தது. இன்றைக்கோ அது சபை என்று அழைக்கப்படுகின்ற தேவனுடைய குமாரர்களில் சுற்றப்பட்டிருக்கிறது. அது உண்மை. தேவனுடைய வெகுமதி பொட்டலம் ஜனங்களுக்கு சுற்றப்பட்டது. அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது போன்றே இன்றைக்கும் அவர்கள் அதை மறுத்துவிட்டனர். அவர்கள் வீட்டு எஜமானையே பெயல் செபுல் என்றும் அவர் நினைவுகளை வகையறுக்க முடிந்த காரணத்தால் ஒரு குறி செல்பவர் என்றும் அழைப்பார்களேயானால் உங்களை அவிதம் அழைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்கள் வீட்டு எஜமானையே அழைக்கிறார்கள். ஓ என்னே, நாம் கண்டறிவோமாக. ஆம், வார சாஸ்திரிகள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஏழ்மையாயும் தாழ்மையாயும் இருந்தனர். அவர்கள் அந்த விரோதமான ஒளியை கண்டிருந்தனர். நான் இங்கு மற்றொரு காரியத்தை சரியாக கூறும்படி விரும்புகிறேன். அவர்கள் இந்த ஒளியை கண்டபோது அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தே வேதம் அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று கூறியுள்ளது. ஓ, அவர்கள் சிறிது கூச்சலிட்டனர் என்று நான் கற்பனை செய்கிறேன். நீங்கள் அவ்விதம் கற்பனை செய்யவில்லையா? நான் சற்று அப்படியே கற்பனை செய்கிறேன். ஆகையால் அங்கே நீண்ட காலமாக பண்டைய ஸ்தாபனத்தில் இருந்து வருகிற அவர்கள் கண்டு ஏதோ காரியத்தை கண்டறிவதற்கு முயற்சித்த போது அங்கே ஒன்றுமே இல்லாதிருந்தது. அவர்கள் வாசலுக்கு புறம்பே வந்த போது அவர்கள் வேண்டுமாய் பரிசுத்த ஆவியின் ஒளியானது தூரத்திலே பிரகாசிப்பதை கண்டனர். அந்த நட்சத்திரத்தின் மகிமை அவர்களை கவர்ந்து இழுத்ததை கண்டனர். அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தனர். ஓ, அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிற போது ஒரு நபர் என்ன செய்கிறான்? பந்து விளையாட்டில் அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகின்ற போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ, நீங்கள் ஹூரா ஹூரா பம் பம் அவன் ஆட்டக்கடத்தில் கூட பார்க்கிறான். கூச்சலடுகிறீர்கள் புரிகின்றதா? நீங்கள் ஆனந்த சந்தோஷம் அடையும் போது மகிமை அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூச்சலடுகின்றீர்கள். அது உண்மை. ஆனந்த சந்தோஷமாயிற்று. நட்சத்திரம் உண்டு. அதுவே நம்மை வழிநடத்துகிறது. ஓ, இந்த ஸ்தாபனங்களில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து அந்த பரிபூர்ண ஒளியண்டை எங்களை வழிநடத்தும். மேற்கு நோக்கி வழிநடத்தி தொடர்ந்து நடத்தி உம்முடைய பரிபூர்ண ஒளியண்டை எங்களை வழிநடத்தும். அப்படியே தொடர்ந்து வழிநடத்தும். நட்சத்திரமே ஒளியண்டைக்கு வழிகட்ட வேண்டியதாக இருந்தது. முடிவிலே அது அந்த குழந்தையின் மீது தரித்திருந்தது. இன்னும் ஒரு சில வினாடிகளே உள்ளன. சரி சரி. அவர் தம்மை ஏழ்மையான செம்படவனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அந்த பொட்டணத்தில் அதனுள்ளே என்ன இருந்தது என்பது படிப்பறியாத கல்வி கற்காத ஏழ்மையான செம்படவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தங்களுடைய சொந்த பெயரையும் எழுத முடியாதிருந்த மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் ஒரு சபையில் ஒரு கண்காணியாகவோ அல்லது வேறு ஒன்றாகவோ இருந்திருக்க முடியாது. அவர்கள் அவ்வாறு இருந்திருக்க முடியாது. அவர்கள் அந்த அளவு கல்லாதவர்களாய் இருந்தனரே. ஓ என்ன, அவர்கள் பயங்கரமாக இருந்தனரே. ஆகையால் அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். வேண்டப்படாதவர்களுக்கும் புறம்பே தள்ளப்பட்டிருந்தவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நேசிக்கப்படாதவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் நேசிக்கப்படாதவர்களுக்கும் அன்புக்குரியவராயிருந்தார். வியாதியஸ்தர்களுக்கு அவர்களுக்கு சுகம் தேவைப்பட்டது. அவர்கள் அந்த பட்டணத்திற்குள் நோக்கி பார்க்கவும் அது குறித்து என்ன என்பதை காணவும் ஆபம் கொண்டிருந்தனர். அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் பசியாக இருந்தவர்களை அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு போஷித்தார். ஓ, நான் அதிலேயே தெரிந்திருக்கும்படியாய் நான் அதன் பேரில் ஏராளமான காரியத்தை எழுதி வைத்தேன். ஆனால் நான் அதை விட்டுவிட வேண்டும். புரிகின்றதா? அன்புக்குரியவர்களாய் இராத எல்லா ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். அவர்கள் எல்லோரும் வேண்டப்படாதவர்களாய் மூட மதாபிமானிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்ட போதிலும் அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நான் அவர்களில் ஒருவனாய் இருக்கிறேன் என்று நான் கூற முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமையா, அவர் அன்புக்குரியவர்களாய் இராதவர்களுக்கு, வேண்டப்படாதவர்களுக்கு, வியாதி உள்ளவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு, பசியுள்ளவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். நான் பசியாக இருந்த மற்றொரு நபரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் பவுல் என்னும் பெயர் கொண்ட மனிதன், அப்பொழுது சவுலாய், பசியுள்ள இருதயம் கொண்ட ஒருவனாய் இருந்தான். தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் பசியாக இருந்தான். அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாதிருந்தான். அவன் தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினான். ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றது. அவர் ஒரு பசியுள்ள இருதயம் கொண்ட பவுலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் துர்கீர்த்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பரபாசுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அது உண்மை. பசியுள்ள இருதயம் கொண்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீக்கு, புறம்பே தள்ளப்பட்டிருந்த எல்லோருக்குமே வெளிப்படுத்தினார். நான் அந்த புகழப்படாத ஸ்திரீயை குறித்து சிந்திக்கிறேன். அவளுக்காக விரும்பின ஒரு வினாடி தயவு கூர்ந்து அப்படியே ஒரு நிமிடம் என்னோடு பொறுத்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் சிமோன் என்ற பரிசேயன், ஓ, அவன் அந்த வெகுமதியை அறிந்து கொள்ள விரும்பினான். அவனே விரும்பினான். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த சுயநல விருப்பத்திற்காக தன்னுடைய சொந்த சுயநல எண்ணங்களை ஐயமர தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினான். எனவே அந்த பரிசேயன் அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு பெரிய விருந்தை வைத்திருந்தான். அவன் யாரோ ஒருவரை பரியாசம் செய்ய எண்ணினான். வேதம் சுவிசேஷ செய்தி அதை நமக்கு தெரிவிக்கிறது. இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்னதாக அப்படியே ஒரு நிமிடம் அதை கவனியுங்கள். அவன் இயேசுவானவரை வரவடைக்க வேண்டும் என்று அவன் சிற்றை விருப்பம் கொண்டான் என்பதை கூறினான். ஏனென்றால் அந்த பரிசேயன் உண்மையாகவே இயேசுவை நேசித்தான் என்று நான் கருதவில்லை. காரணம், அவர் இயேசுவோடு பொதுவான கருத்து ஏதும் கொண்டிராதவனாயிருந்தான். அவன் ஒரு பண்டைய வரைத்து போன பரிசெயலாக இருந்தான். அவன் இயேசுவை வெறுத்தான். எனவே அவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்க தரிசி தானா அல்லது இல்லையா என்பதை காண அவன் அங்கு அவரை வரவழைத்து அவரிடம் ஒரு சில குறும்பு விளையாட்டுகளை விளையாடலாம் என்று எண்ணினான். எனவே அவனை அனுப்பி அவரை மறுபடி கேட்டுக் கொண்டான். தூதை கொண்டு செல்பவன ஓடி வந்தான். அநேகமாக முழுவதும் புழுதியாக எங்களிடம் சென்றிருப்பான். அநேகமாக இயேசுவின் பக்கத்தில் ஜனங்கள் நிற்க சுகமளித்தல் நடந்து கொண்டிருந்திருக்கலாம். அவர் களைப்புற்றிருந்தார். முடிவிலே, நீ இன்றைக்கு அவரை காண முடியாது என்று கூறினது பேதுருவாய் இருந்திருக்கலாம். அவன், திருவாளரே, என்னுடைய எஜமான் சீமோன் ரவி. அவர் இங்கு யூதேயாவிலுள்ள பெரிய சபையின் மேய்ப்பராக இருக்கிறார். ஏன், அவர் உங்களுடைய போதகர் வந்து அவரை காணும்படி அழைத்திருக்கிறார். ஓ ஓ, அது அவருக்கான என்ன ஒரு பெரிய பெயராக இருக்கும் பார்த்தீர்களா? நீங்கள் அவரை காண வேண்டும் என்றான். அவன், நல்லது, அவர் என்ன கூறுகிறார் என்பதை காணும்படி நானும் அழைத்து செல்வேன் என்றான். எனவே அவன் கூட்டத்தினூடாக தள்ளிக்கொண்டே சென்றான். சூரியனோ எனக்குரிய அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. இயேசுவானவர் களைப்படைந்து சோர்ந்து போயிருந்தார். இதோ அந்த சிறிய தூதுவன் வருகிறான் கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே. ஓ, அந்த தூதுவனோடு இருந்த காரியம் என்னவென்பதை குறித்து நான் அவ்வப்போது வைந்திருக்கிறேன். அவனோடு இருந்த தவறு என்ன? இயேசுவண்டை நெருங்கி நின்ற போதிலும் என் எஜமான் நீங்கள் வந்தவரை காண விரும்புகிறார் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு விருந்தை அங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் நீங்கள் ஒரு கௌரவிக்கப்பட்ட விருந்தினராய் வர விரும்புகிறார் என்று பரிசேகனிடமிருந்த ஒரு செய்தியே இன்னும் உடையவனாயிருந்தான். நான் அந்த செய்தியை அவரண்டை கொண்டு சென்றிருக்க கூடுமானால் நலமாக இருந்திருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்களா? அந்த பரிசேகன் என்ன கூறினா என்பதையே நான் ஒருபோதும் நினைவில் கொண்டிருந்திருக்க மாட்டேன். நான் அவருடைய பாதத்தண்டையிலே விழுந்து, ஓ கர்த்தராகிய இயேசுவே, ஒரு பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும் என்று கூறியிருந்திருப்பேன். நான் அதை கூறியிருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அவ்விதம் செய்ய மாட்டீர்களா? அவன் எவ்வளவு இறுக்கமாய் இயேசுவண்டை நின்ற போதும் தன்னுடைய பாவங்களை குறித்து மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளும் தருணத்தை நிராகரித்து விட்டான். அவருக்கு அது நெருக்கமாக இருந்ததே இல்லை. அவன் தன்னுடைய சிந்தையில் மிகவும் அதிகமாகவே அறிந்து வைத்திருந்தான். அவன் வேலைக்காரனாயிருந்தான். அவன் பரிசேகனுக்காக கேட்க வேண்டியதாயிருந்தது. இயேசுவானவர் பரிதாபமாக சோர்வுற்று களைப்படைந்திருந்த போதிலும் அவர் அசட்டை செய்யப்பட்டவராயும் அவனால் வெறுக்கப்பட்டவராயும் இருந்தார் என்பதை அறிந்திருந்து, நான் அங்கிருப்பேன் என்றே அவர் தன்னுடைய தலையை அசைத்து சம்மதம் தெரிவித்தார். அப்பொழுதும் அவர் இங்கே இருப்பார் என்றும் அவர் அங்கு இருப்பார் என்றே கூறுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் அங்கிருப்பார். அவரை ஒன்றுமே தடுத்து நிறுத்த இயலாது. ஆகையால் அந்த நாளில் அவர்கள் அங்கு சென்ற போது அவர்கள் தங்களுடைய எல்லா கொழுத்த கன்றுகளையும் அடித்து தங்களுடைய எல்லா புது திராட்சை ரசத்தையும் மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்தனர். ஆனால் அவர்கள் இருந்த இடத்திற்கு ஏழ்மையான ஜனங்கள் வர அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் அந்த மாட்டிறைச்சியை வெளிப்புறத்தில் பொன்முருவராய் வறுத்த போதோ அந்த ஆகாரம் என்னே நறுமணம். அந்த ஏழ்மையான ஜனங்கள் அங்கே வெளியே நிற்க அப்படியே அவருடைய வாயில் உமிழ்நீர் சுரந்து அவர்கள் உள்ளே வர முடியாதிருந்தனர் இல்லையா? அது எவ்வாறாயினும் அது வெறுமன புகழ் வாய்ந்தோருக்கானதாய் மட்டுமே இருந்தது. எனவே அப்பொழுது அவர்கள் வெளியிலே நின்றிருந்தனர். அவர்கள் எல்லா திராட்சை பழங்களையும் மற்றவைகளையும் அந்நேரத்தில் பூத்திருந்த மலர்களையும் இல்லை, முழுமையான திராட்சை குலைகளையும் வைத்திருந்தனர். அந்த திராட்சை பழங்களின் அருமையான நறுமணம் அவைகள் இனிப்பாய் உள்ள போதும் மற்றும் எல்லா காரியமும் உங்களுக்கு தான் தெரியுமே. அவன் தன்னுடைய புதிய திராட்சை ரசத்தையும் மற்ற எல்லாவற்றையும் வைத்திருந்தான். இயேசுவானவர் எப்படி கவனிக்கப்படாமல் அங்கு உள்ளே சென்றார் என்று நான் அடிக்கடி வேந்திருக்கின்றேன். கீழே நாடுகளில் எவராவது உங்களை அவர்களுடைய இல்லத்திற்கு எப்போதாவது ஒருமுறை அழைக்கும் போது நல்லது, உங்களுக்கு தான் தெரியுமே, அவர்கள் உபசரணையில் மகத்தான ஜனங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது ஜனங்கள் அந்நாட்களில் அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் பாதரட்சிகளை அணிந்திருப்பர். அப்பொழுது அவர்கள் செய்த பாதங்களை கழுவுதலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதைத்தான் நாம் இங்கே நினைவு கூறுதலாக செய்கிறோம். அது ஒழுங்காயிருந்தது. உங்களை யாராவது அவருடைய வீட்டிற்கு வரும்படி கேட்டுக் கொள்ளும் போது அது இதை போன்ற ஏதோ காரியமாயிருக்கும். அவர்கள் உங்களை வாசலண்டையிலே வாழ்த்துவார்கள். பின்னர் அவர்கள் எல்லா ஜனங்களிலும் மிகவும் கீழ்த்தரமான பணி என்று அழைக்கப்பட்ட பணியினை அவர்கள் வைத்திருந்தனர். அவர்களில் சிலர் ரதங்களை ஓட்டினர், அவர்களில் சிலர் சமைத்தனர், உங்களுக்கு தெரியும். அவர்களில் சிலர் தலைமை சமையற்காரர்களாயிருந்தனர், அவர்களில் சிலர் உக்ராணக்காரர்களாயிருந்தனர். ஆனால் வீட்டில் இருந்த எல்லோருமே மிகவும் குறைவான ஊதியம் செலுத்தப்பட்ட மனிதன் பாதங்களை கழுவும் பணிவிடையாளனாயிருந்தான். அவன் வெறுமன ஒரு அற்பமான பணியாளனாயிருந்தான். சிந்தித்து பாருங்கள், என்னுடைய கர்த்தர் பாதங்களை கழுவும் ஒரு பணிவிடைக்காரராக இருந்தார். ஆகையால் நாம் ஏதோ ஒன்றை சிந்திக்கிறோம், நாம் குறிப்பிடத்தக்கவர்களாய் உள்ளோம் என்றே சிந்திக்கிறோம். சீஷர்களுடைய பாதத்தை, மீனவர்கள், அழுக்கான மீனவர்கள், மேய்ப்பர்கள் போன்றவர்களை அவர்களுடைய பாதத்தை கழுவின அவரை நோக்கி பாருங்கள். இதோ அந்த பாதம் கழுவும் பணிவிடையாளன். நீங்கள் வாசலண்டை வருகின்ற போது அவர்கள் உங்களுடைய பாதத்தை கழுவார்கள். ஏனென்றால் அங்கே நீங்கள் நடந்து செல்லும் போது உங்களுக்கு தான் தெரியுமே, குதிரைகள் மற்றும் மிளகுகள் அங்கு புழுதியான சாலைகளில் நடப்பதினால் உண்டாகும் தூசிகள் மற்றும் அழுக்குகள் உங்கள் கால்களில் ஒட்டிக்கொள்ளும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உங்கள் மீது ஒரு துர்நாற்றத்தை உண்டாக்கிவிடும். அவ்வேளையில் அந்த சூரியன் உங்களுடைய கழுத்துக்கு மேலே இருக்கும் என்பதை அறிவீர்கள். அந்த பாலஸ்தீனாவில் சூரியனோ அதனுடைய நேரடி கதிர்கள் உண்மையாகவே உஷ்ணமாயிருக்கும். ஆகையால் அவர்கள் வாசலண்டை வருகின்ற போது அவர்கள் தங்களுடைய பாதரட்சிகளை வெளியே வைப்பர். இவர்கள் அவர்களுடைய பாதங்களை கழுவுவர். பின்னர் தங்களுடைய பாதரட்சிகளை அணிந்து கொள்வர். அவைகள் சுத்தமாய் தனியே வைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு படுக்கை அறைக்கான பாதரட்சிகளை ஸ்திரீகள் அணிந்து கொள்வது போல ஒரு சிறு ஜோடி காலணிகளை அணிந்து கொள்வார்கள். அதை போன்ற ஏதோ ஒன்றை அவர்கள் அணிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் அவர்களுடைய பாதங்களை கழுவுவர். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தோள்களின் மீது ஒரு துவாலையை வைத்திருப்பார்கள். அதன் பின்னர் அவன் என்ன செய்வான் என்றால், இவன் அவனுடைய முகத்திலிருந்து தூசியை துடைப்பான். இலாமிச்சை எண்ணெயை உபயோகப்படுத்துவர். ஓ, அது ஐஸ்வர்யமுள்ள ஜனங்கள் உபயோகித்து வந்த விலை உயர்ந்த பொருளாயிருந்தது. தென்தேசத்து ராஜஸ்திரீ அவைகளில் சிலவற்றை கொண்டு வந்து சாலமோனுக்கு அதை கொடுத்தாள். அது கீழே நாடுகளில் உள்ள ஆப்பிள்களில் இருந்து தயாரிக்கப்பட்டது. ஒரு மலரை போன்று, ஒரு சிறு ஆப்பிள் மலரை போன்றே இருக்கும். அது அங்கிருந்தே கிடைத்திருந்தது. மிகவும் விலை உயர்ந்தது. அவர்கள் அந்த இலாமிச்சையை எடுத்து அவர்கள் அதை அவருடைய முகம் முழுவதிலும் தைப்பார்கள். அப்படிப்பட்ட எண்ணெயை, ஏனென்றால் அவருடைய கழுத்துக்கள் கருகி போயிருக்கும். பின்னர் ஒரு துவாலையை எடுத்து அதை முழுவதுமாய் அப்படியே துடைப்பர். பின்னரே அவர்கள் புத்துணர்ச்சி அடைவர். இப்பொழுது அதுதான் முதல் காரியமாயிருக்கிறது. அந்த பாதம் கழுவும் பணிவிடையாளனை அவர்கள் அபிதமாய் ஆயத்தமாய் வைத்திருந்தனர். உண்மையிலேயே அவர்கள் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வருவதை போன்றோ, பாரசீகர்களால் உண்டாக்கப்பட்ட அங்குள்ள பெரிய முரட்டு கம்பளங்கள் போன்றவற்றையோ, அவர்கள் ஒரு தொழுவத்தில் இருந்த போது நகுந்ததை போன்றோ, தங்களுடைய முகம் முழுவதிலும் சூரிய உஷ்ணத்தில் ஏற்பட்ட கொப்பளங்களையோ அவர்கள் உணரமாட்டார்கள். அவர்கள் புத்துணர்ச்சி அடைந்திருப்பர். அதன் பின்னர் அவர்கள் உள்ளே வருகின்ற போது அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். அவர்கள் சந்திக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு விருந்தாளியை வரவேற்கும் பொழுது நீங்கள் வரவேற்கப்பட்டிருந்தால், அவர்கள் தங்களுடைய கரத்தை இந்த விதமாக சகோதரன் எட் என்று குலுக்குவார்கள். அவர்கள் இந்த விதமாக தங்களுடைய கரத்தை குலுக்குவார்கள். ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிப்பேன். அவர்கள் தங்களுடைய கரங்களை இவர்கள் மேலே போட்டு தட்டி கொடுப்பார்கள். அந்த விதமாக பின்னர் இவர்கள் தங்களுடைய கரங்களினால் மாற்றி தட்டி கொடுப்பார்கள். அந்த விதமாகவே அவர்கள் அதை செய்தனர். அது ஒரு வரவேற்பாயிருந்தது. அப்பொழுது நீங்கள் ஒரு சகோதரனாயிருக்கிறீர்கள். நீங்கள் அருமையாய் உணர்வீர்கள். உங்களுடைய பாதம் கழுவப்பட்டதாயிருக்கிறது. நீங்கள் முழுமையாய் எண்ணெய் பூசப்படுகின்றீர்கள். அதன் பின்னர் அவன் செய்த அடுத்த காரியம், அவர்கள் ஒருவரை ஒருவர் கழுத்தில் முத்தமிட்டனர். அது அவர்களுக்கு வரவேற்பை ஏற்படுத்தினது. அந்த வரவேற்பளிக்கு முத்தமே கடைசி காரியமாயிருந்தது. யூதாஸ் அந்த உபசரிப்பின் முத்தத்தை இயேசுக்கு கொடுத்தது நினைவிருக்கிறதா? சிநேகிதனே, நீ ஏன் இதை செய்தாய் என்றார். புரிகின்றதா? அவர் அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் வரவேற்றுக் கொண்டனர். நீங்கள் முழுவதும் தூசியோடும் அந்த பழைய துர்நாற்றம் உங்களுடைய முகத்திலும் கால்களிலும் மற்ற இடங்களிலும் இருப்பதை போன்று நீங்கள் உணரமாட்டீர்கள். அந்த பண்டைய ஆடை தொங்கிக் கொண்டிருக்க நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் நடக்கின்ற காரணத்தால் புழுதியை அப்படியே வாரிக்கொள்ளும். ஆனால் அவர்களோ அங்கே உள்ளே செல்கின்ற போது அவ்விதமாய் உணரவில்லை. ஆனால் நீங்கள் யாவரும் புத்துணர்ச்சி அடைந்த பின்பு அவன் வந்து உங்களுடைய விருந்தாளி, நீங்கள் ஒரு கௌரவ விருந்தாளியாய் இருக்கின்றீர்கள். அப்பொழுது அவன் வந்து உங்களை வரவேற்று உங்கள் கழுத்திலே ஒரு முத்தம் கொடுக்கிறான். ஏன்? நீங்கள் ஒரு சகோதரன். உள்ளே வாருங்கள். நீங்கள் அந்த குளிர்பதன பெட்டியண்டை சென்று ஒரு இறைச்சி இடையிட்ட அப்பத்தையோ அல்லது எது வேண்டுமானாலும் உங்களுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் வரவேற்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் உள்ளே வரவேற்கப்பட்டீர்கள். ஆனால் இயேசுவானவருக்கு அவையாவும் செய்யப்படாமலேயே எப்படி அவர் இங்கே உள்ளே சென்றார் பார்த்தீர்களா? அவரோ மூலையில் அடுக்கடைந்த பாதத்தோடு வரவேற்கப்படாமல் அமர்ந்து கொண்டிருந்தார். அநேகமாக அந்த பரிசேயன் ஏதோ ஒன்றை குறித்து பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அவன் இயேசு உள்ளே வந்ததை ஒருபோதும் கவனிக்கவே இல்லை. அதுதான் இன்றைய சபைகளில், நம்முடைய அநேக பரிசேய சபைகளில் உள்ள காரியமாக உள்ளது. தேவனுடைய வல்லமை உள்ளே வருகிறது, அவர்களோ அதை கவனிக்கிறதில்லை. புரிகின்றதா? அவர் ஏதோ காரியத்தை செய்ய விருப்பம் கொள்கிறார், ஆனால் அவர் ஒருபோதும் வரவேற்கப்படுவதே இல்லை. அவரும் அங்கே இருந்தால் ஒரு கால் ஒரு கேலிக்குரிய காரியங்களை கூறிக்கொண்டு போதகர் ரபி இன்னார் இன்னார் மற்றும் ரபி இன்னார் இன்னாரோடு ஒரு பெரிய நேரத்தை அங்கே செலவழித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவர்கள் இயேசுவை கவனிக்கவில்லை. அவர் உள்ளே நடுவி சென்று எங்கோ அங்கே ஒரு மூலையில் அமர்ந்திருக்க வேண்டும். என்னால் அவரை அங்கே அவருடைய அழுக்கான பாதத்தோடும் வெயிலினால் ஏற்பட்ட எரிச்சலான கழுத்தோடும் வரவேற்பு முத்தமில்லாமல் இருப்பதை காண முடிகிறது. ஓஹோ, அழுக்கான பாதத்தோடு இயேசு இருப்பதை நீங்கள் அதை விந்தையாக உணரவில்லையா? அவர்கள் அவரை அங்கே ஜேசு ஜேசு என்று அழைக்கிறார்கள். ஜேசு அழுக்கான பாதத்தோடு மூலையில் அமர்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஓஹோ தேவனே, அது எப்படி இருக்கக்கூடும்? எவருமே அவரண்டை கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ஒரு சிறிய விபச்சாரி, ஓ என்னே, ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீ, அவள் அவடியாய் கடக்க நேரிட்டது. ஒரு கால அவள் அங்கே பட்டணத்தில் யாருமே இல்லாதிருந்திருக்கலாம். எல்லோருமே புகழ் வாய்ந்தோர் அனைவருமே இந்த விருந்திற்கு சென்று விட்டிருந்தனர். எனவே அவளுடைய வியாபாரம் மிகவும் மோசமாயிருந்தது. எனவே அவள் அதை கண்டுகொண்டாள். இங்கே இந்த பரிசேயருடைய வீட்டிலே இங்கே உள்ள வியாபாரம் என்ன? எனவே அவள் அங்கே சென்ற போது அநேகமாக அந்த வேலை இடைப்பின் சந்திப்பாக சுற்றுமுற்றும் பார்த்திருந்திருப்பாள். ஓ என்னே, அவள் ஒரு மூலையில் நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவர் அங்கே தன்னுடைய தலையை தாழ்த்தினவாறு அழுக்கான பாதத்தோடு உஷ்ணத்தினால் கழுத்தில் ஏற்பட்ட எரிச்சலோடு வரவேற்கப்படாமல் அவருக்கு எவருமே எந்த கவனமும் செலுத்தாதிருப்பதை அவள் கண்டாள். ஆனால் அது அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹோ, நான் அவளுடைய கண்களை அவள் தேய்த்து, அது அவர்தானா? என்னை போன்ற ஒரு ஸ்திரீ அந்த சபையினரால் இழுத்து வரப்பட்டு மறிக்கும்படி கல்லறிய போவதாக இருந்த போது அவளை காப்பாற்றினது அதே மனிதன் தான். அப்பொழுது அவர், ஸ்திரீயே, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்றாரே. அது அபராதத்தால் இருக்க வேண்டும் என்று கூறுகிறதை என்னால் காண முடிகிறது. புரிகின்றதா? விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. அது அவர்தான் என்பது அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவளோ, ஆனால் பாருங்கள், அவர் வரவேற்பில்லாமல் இருக்கிறார், அவர் அடுக்கான பாதத்தோடு உள்ளார். அதை குறித்து நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு ஸ்திரீ ஆயிற்றே, நான் இங்கே உள்ளே சென்று ஏதாவது கூட இருந்தால் அவர்கள் என்னை வெளியே அந்த இரும்பு கம்பிகளுக்கு வெளியே எரிந்து விடுவார்களே. இப்பொழுதோ நான் ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கிறேன். நான் துர்கீர்த்தியுள்ளவர் என்பதை அவர் அறிவார். நான் ஒரு மோசமான ஸ்திரீ என்பதை அவர் அறிவார். எனவே நான் அதை குறித்து என்ன செய்ய முடியும் என்றால், அவள் திரும்பி சுற்றி நடந்து, ஓ, நான் ஏதோ காரியத்தை செய்யத்தான் வேண்டும். அவர் வரவேற்பின்றி உள்ளாரே. ஆனால் நான் ஜீவனை பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரே வழி அதுதான் ஏதோ காரியம் எனக்கு வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறது என்னால் காண முடிகிறது. அதுதான் காரியம். ஓ சகோதரனே, அந்த பொட்டலத்திற்குள் என்ன உள்ளது என்பதை நான் காண விரும்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னிக்கும் ஏதோ காரியம் அங்கே உண்டு என்பது நான் அறிவேன். நான் ஒரு விபச்சாரியா இருந்தாலும், நான் பொல்லாதவனா இருந்தாலும், நான் அந்த கிறிஸ்துமஸ் பொட்டலத்தினுள்ளே நோக்கி பார்க்க விரும்புகிறேன். எனக்காக ஏதோ காரியம் அங்கே உண்டு என்பதை நான் அறிவேன். ஒவ்வொருவருக்காகவும் ஏதோ காரியம் உள்ளது. பாவியான நண்பனே, அது உண்மை. சூதாட்டக்காரனுக்கான ஏதோ காரியம் உள்ளது. பொய்யனுக்கான ஏதோ காரியம் உள்ளது. ஒவ்வொரு நபருக்காகவும் ஏதோ ஒன்று உண்டு. உங்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் பொட்டலத்தில் ஏதோ காரியம் உள்ளது. அதை ஒருபுறமாய் தள்ளிவிடாதீர்கள். எப்படியாய் பரிசேயரும் மூடத்தனமான முட்டாளும் மெனுமெனுப்பானதை எடுத்துக்கொண்டு வெகுமதியை தூர எறிந்துவிட்டனர். என்ன ஒரு பரிதாபமான காரியம். இதோ அவர் வருகிறார். அவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஏழ்மையான சிறிய ஸ்திரீ ஒரு கால அவள் தான் ஜீவிக்கிற வீட்டிற்கு சென்று அங்கே உள்ள கீச்சிடும் படிகளில் மேலே ஏறி இருக்கலாம். அவளுடைய படப்பையில் அல்லது மற்ற ஏதோ ஒன்றில் கொஞ்சம் படத்தை எடுத்திருக்கலாம். அவள், ஓ, நான் என்ன செய்ய முடியும் இப்பொழுது? ஒரு நிமிடம் பொறுங்கள், நான் அதை பின்னாக வைப்பது மேலானது. ஏனெனில் நான் ஒரு துர்க்கத்தி உள்ள ஸ்திரீ என்பதை அவர் அறிவார். ஆனால் இதுவே என்னுடைய ஒரே நம்பிக்கை. அதுவே நான் செய்யக்கூடிய ஒரே காரியமாய் உள்ளது. நான் அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் நான் அவரிடம் செல்லத்தான் வேண்டும் என்றாள். ஒவ்வொருவரும் எல்லோருமே அந்த விருந்திற்கு சென்றிருந்தனர். இந்த ஸ்திரியோ உள்ளே நடந்து சென்றாள். நல்லது, நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவள் பண்டைய ரோம வெள்ளி நாணயத்தை கிட்டத்தட்ட அதற்கான 30 நாணயங்களை கடையில் கஜானா மேஜையில் கொட்டினாள். ஸ்திரியே, உனக்கு என்ன வேண்டும் பாருங்கள். அது வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. அவள் என்னவா இருந்தாள் என்பதை அவன் கண்டான். ஆனாலும் அவள் கொஞ்சம் பணம் வைத்திருந்ததை கண்டபோது அது வித்தியாசமானது. புரிகின்றதா? அதுதான் இன்றைய உலகம். நீங்கள் பணத்தை உடையவளாக இருந்தால் நீங்கள் ஒரு பெருஞ்சுட்டு புள்ளி. நீங்கள் பணத்தை உடையவளாக இல்லை என்றால் நீங்கள் ஒன்று மற்றவர்கள். ஓ, அதுதான் வித்தியாசம். உனக்கு என்ன தேவை? எனக்கு நீங்கள் வைத்துள்ள மிகச்சிறந்த இளமிச்சை எண்ணெய் மிகவும் சிறந்தது தேவை. நான் வைத்திருப்பது இவ்வளவுதான். நான் அதை எண்ணி பார்க்கட்டும். 30 நாணயங்கள், அதுபோ 40 ஆயிருந்தது. ஓ ஆம், அதனால் இங்குள்ள இந்த அருமையான புட்டியை வாங்கலாம். எனக்கு அது தேவை. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கூறுகிறாயா? எனக்கு அது தேவை. எனக்கு அந்த முழு புட்டியும் தேவை. அவளிடம் இருந்தது அவ்வளவுதான். சகோதரனே, அதைத்தான் நீ செய்ய வேண்டும். அதுவே நீ செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் கிரயமாகும். அதுவே ஒவ்வொன்றிற்கும் கிரயமாகும். ஆனால் அதை அழிக்க மனதாயிருங்கள். எனவே அவள் நடுவி அந்த வேலையண்டைக்கு சென்றாள். அங்கே அவள் கவனித்து பார்ப்பதை என்னால் காண முடிகிறது. அவர் இன்னமும் தொடப்படாதவராய் அங்கு அமர்ந்திருப்பதை அவள் காண்கிறாள். அந்த பரிசேய போதகர் நம்முடைய விலையை பற்றி கர்த்தரை கவனிக்காமலும் அறியாமலும் இன்னமும் அங்கே தன்னுடைய கேவலமான கேலியான காரியங்களையும் மற்றவர்களையும் அங்கிருந்த மற்றவர்களோடு கூறிக்கொண்டே தொடர்ந்து ஏதோ சில பெரிய காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அவள், நான் எப்படி உள்ளே நுழைய முடியும் என்றாள். ஆகையால் இப்பொழுது அவள் உண்மையிலேயே எளிதாக உள்ளே நடுவி சென்று அவர் இருந்த இடத்தை அடைவதை நான் காண்கிறேன். அவள் அவரை நோக்கி பார்த்தாள். அவளுடைய முகத்திலிருந்து கண்ணீர் வழிந்தோடுவதையும் அவளுடைய பெரிய பழுப்பு நிற கண்களால் இந்த விதமாய் அவரை நோக்கி பார்ப்பதையும் என்னால் காண முடிகிறது. அவள் அந்த புட்டியை பலமாய் உலுக்கி தட்டி அந்த தைலத்தை திறந்து அவளுடைய பாதத்தின் மேல் ஊற்றினாள். இயேசுவானவர் அழுக்கடைந்த பாதத்தோடு அமர்ந்திருப்பதை அவள் அனுமதிக்க கூடாதவளாயிருந்தாள். நீங்கள் எண்ணத்தில் ஒன்றுமில்லை என்கிறீர்கள். ஆகையால் அதை குறித்து ஏதோ காரியத்தை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? இன்றைக்கு நாட்டில் உருளும் பரிசுத்தர் மார்க்க மதவெறியன் என்னும் இழிவான பெயரை அவர் பெற்றிருக்கிறார். அதை குறித்து ஏதோ காரியத்தை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? எழும்பி கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியே நான் தெரிந்து கொள்வேன். நான் அந்த பொட்டலத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். அவள் எண்ணெயை அவருடைய பாதத்தின் மீது ஊற்றினாள். அதனால் அந்த முழு அறையே பிரகாசமாயிருக்கலாம். அது விலையுறந்ததாயிருந்தது. இயேசுக்காக மிகவும் நன்மையானது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சிறப்பையே அவருக்கு அழியுங்கள். நீங்கள் பெற்றுள்ள உகந்தையும் அவருக்கு அழியுங்கள். உங்கள் ஜீவியத்தை, உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய நேரத்தை, நீங்கள் பெற்றுள்ள எல்லாவற்றையும் அவருக்கு அழியுங்கள். அவள் நோக்கி பார்க்க நேர்ந்தது. அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஓ எண்ணெய், அவள் இந்த எண்ணெயை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது அது பாதத்தண்டை வழிந்தோட துவங்கினது. ஓ, அவள் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அவைகள் அழுக்காயிருந்ததை கண்டாள். அவள் ஒன்றுமே வைத்திருக்கவில்லை. அப்பொழுது அவள் தன்னுடைய பாவங்களை குறித்து சிந்தித்தாள். அவள் நிச்சயமாகவே அவர் என்னை ஆக்கிரிக்குட்படுத்துவார் என்றாள். எனவே அவள் அந்த எண்ணெயை அவருடைய கழுத்தின் மேல் ஊற்றி அதை தேய்த்தாள். பின்னர் அவள் அங்கு அமர்ந்து அவருடைய பாவத்தை பற்றிக் கொண்டாள். அவள் விழுந்தாள். அவள், ஓ, நான் இந்த மனிதருக்கு முன்பாக நிற்கும் அவ்வளவு மோசமான பாவியா இருக்கிறேன், நான் அத்தகைய ஒரு பாவி என்று கதற துவங்கினாள். அவள் தன்னுடைய பெரிய அழகான கண்களினால் மேலே நோக்கி பார்த்தாள். அவள், அவர் இந்த அறையிலிருந்து என்னை உதை தள்ளுவார் என்றே நினைத்துக் கொண்டாள். ஆனால் அவர் ஒருபோதும் அசையவே இல்லை. அவர் அமர்ந்து அவளை நோக்கி பார்த்தார். ஓ, நாரதை விரும்புகிறேன். அவர் அப்படியே அமர்ந்து அவளை நோக்கி பார்த்தார். ஓ, அவர் என் இருதயத்தை அறிந்திருக்கிறார். என்னால் இப்பொழுதே அவரை என்னுடைய சிந்தையில் பகுத்தறிந்து உணர முடிகிறது. என்னிடத்தில் நன்மையே இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, நாரதை அறிவேன். ஆனால் நீர் அழுக்கான பாதத்தோடு இருப்பதை என்னால் பார்த்துவிட்டு இருக்க முடியவில்லை. நான் அப்படியே நிற்க முடியவில்லை. நீரே என்னுடைய ஒரே நம்பிக்கை. என்னால் நிற்க முடியவில்லையே அவருடைய பாதத்திற்கு. என்னே அழகான தண்ணீர், ஓ, மனம் திரும்புதலின் கண்ணீர் ஆயிற்று. ஓ ஓ, அதை போன்ற ஒன்றையுமே அந்த பண்டைய பரிசையினால் அழிக்க முடியவில்லை. தண்ணீர்கள் அவளுடைய கண்ணங்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அவள் அவர்களை தேய்க்க துவங்கினாள். அவருடைய பாதத்தை முத்தமிட்டாள். ஓ, அது அவளுடைய ஆண்டவர். அவருடைய பாதத்திற்கு முத்தமிட்டாள். அவள் அதை ஈரமில்லாமல் துடைத்தெடுக்க துவாலையை வைத்திருக்கவில்லை. எனவே அவள் தன்னுடைய தலையின் உச்சியில் முடித்து கொண்டை போட்டிருந்த அவளுடைய சுருள் வடிவான தலைமுடியானது கீழே அவிழ்ந்து விழுந்திருக்க வேண்டும் என்று நான் யூகிக்கிறேன். அவள் தன்னுடைய முடியை எடுத்து அதனால் அவருடைய பாதத்தை தொடக்க துவங்கினாள். அவருடைய பாதத்தை முத்தமிட்டாள். கர்த்தாவே, நீர் அறிவீர். கர்த்தாவே, நான் ஒரு பாவி என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். நான் இந்த விதமாக உமக்கு முன்பாக இங்கே நிற்கவிருக்கிறேன். ஆனாலும் அழுக்கான பாதத்தோடு உம்மை கண்டு நிற்க முடியவில்லை. ஓஹோ, என்னே ஏசு அழுக்கான பாதத்தோடு வரவேற்கப்படாமல் கழுத்தில் ஒரு முத்தமும் கொடுக்கப்படாமல் இருந்தார். அவளோ அவருடைய பாதத்தை முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். கர்த்தாவே, என் ஆண்டவரே. ஓஹோ, கர்த்தாவே, நான் ஒரு பாவி. கர்த்தாவே, நீர் என்னை அறிவீர். ஏறக்குறைய அந்த நேரத்திலே அந்த பண்டைய பரிசேயன் திரும்பி பார்த்தான். இப்பொழுது அங்கே பாருங்கள், அங்கே நோக்கி பாருங்கள். அந்த விதமான கூட்டமே அதை பரிசுத்த ஆவி என்று அழைத்து வருகிறது. புரிகின்றதா? அவர்கள் மாற்றமடைந்திருக்கவில்லை. அது என்னவென்பதை நோக்கி பாருங்கள். அவர் எந்த விதமான ஜனங்களோடு சவகாசம் செய்கிறார் என்பதை பாருங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை குறித்தும் தெய்வீக சுகமளித்தலை குறித்தும் பேசுகின்றீர்கள். அது என்ன? பட்டினத்தின் குப்பை. நிச்சயமாகவே அவளுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொட்டலத்தினுள்ளே என்ன உள்ளது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் அந்த நேரத்தை மட்டும் அறிந்திருந்தாள், மற்றெந்த நேரத்திலும் அவள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அவள் பரிசை நடத்திற்கு செல்ல முடியாது இருந்தது. அவன் அவளை சபையிலிருந்து உதைத்து தள்ளிவிடுவான். அவனுடைய சங்கத்தின் ஸ்தானத்தில் இடம்பெற முடியவில்லை. ஆனால் பாவிகளுக்கான ஒரு சங்கம் இருந்தது. நான் அதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாவி வரக்கூடிய ஒரு இடம் உண்டு. கீழையாத்திலே பிசின் தைலம் உண்டு. அது காயத்தை முழுமையாய் சொஸ்தமாக்கிவிடும். அவள் அதை கண்டறிந்திருந்தாள். அவள் அந்த வெகுமதியை அறிந்து கொள்ள விரும்பினாள். அவள் அவருடைய பாதத்திற்கு முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். பண்டைய பரிசேயனோ, பையன்களே, இங்கே பாருங்கள், அதோ உங்களுடைய தீர்க்கதரிசி. பார்த்தீர்களா? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருந்தார். அவருடைய பாதத்தை கழுவிக்கொண்டிருக்கும் ஸ்திரீ எந்த விதமானவள் என்பதை அறிந்திருப்பார். அங்கே பாருங்கள், மூட மதாபிமானத்தை பற்றி பேசுகிறீர்களா? அது என் வீட்டையே அவமானப்படுத்துகிறது என்றான். இயேசுவோ ஒரு வார்த்தையையும் கூறாமல் அப்படியே நின்று அந்த ஸ்திரீயை கவனித்தார். எனவே கொஞ்சம் கடித்து அந்த அழகான பரிசேயன் என்னத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அந்த ஸ்திரீ, ஓ ஓ, இதோ என்னுடைய வேலை. அவர் என்னை ஆக்கிரமிக்குள்ளாக்குவார். அவர் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துவார் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. அவர் அந்த விதமாக எழுமிரண்டு பார்ப்பதை நான் காண்கிறேன். அவர் இப்பொழுது நல்ல விதமாக உணர்கிறார். அவருடைய பாதம் கண்ணீரினால் குளிப்பாட்டப்பட்டது. ஓ தேவனே, என்னை உருவாக்கும். அவருடைய பாதம் ஒரு உண்மையான இருதயத்தின் மனம் திரும்புதலின் கண்ணீரினால் குளிப்பாட்டப்பட்டது. அவள் நன்னடத்தை கட்டவளாய் இருந்தாலும் அவள் அந்த நேரத்தில் சுத்தமாக கழுவப்படக்கூடிய ஒரு ஊற்றண்டையிலே இருந்தாள். அங்கே அவள் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் கண்ணீரோடும் மட்டுமீறி கதிரெழுத அவளுடைய முகம் முழுவதும் கரைப்பட்டிருந்ததையும் என்னால் காண முடிகிறது. அவளுடைய சுருள் முடிகள் யாவும் கீழே அவிழ்ந்து முழுவதும் கண்ணீரினாலும் அவளுடைய பாதத்தில் இருந்த அடிக்கோடும் இருந்தது. அவளோ நின்று கொண்டு, என்ன சம்பவிக்கப் போகிறது? அவன் என்னை தூக்கி எறிந்து விடுவான். அவன் இங்கே உள்ளே வந்ததற்காக என்னை சிறையில் அடைத்து விடுவான் என்று வியப்புற்றிருந்தாள். அவர் அப்படியே எழும்பி நின்றார். அவர், சிமோரே, நான் உனக்கு கூற வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. நீர் என்னை உம்முடைய வீட்டிற்கு அழைத்தீர். நான் உள்ளே வந்தபோது நீர் என் பாதத்திற்காக ஏதும் தண்ணீரை எனக்கு வழங்கவில்லை. நானாகவே கழுவிக்கொண்டிருந்திருப்பேன். ஆனால் நீர் எனக்கு தண்ணீரை தரவில்லை என்றார். ஓ தேவனே, என்னுடைய கழுத்து எரிச்சலாய் எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு பூசிக்கொள்ள நீர் எனக்கு எண்ணெயை கொடுக்கவில்லை. சீமோனே, நீர் அதை செய்யவில்லை. நீர் என்னை முத்தமிட்டு எனக்கு வரவேற்பளிக்கவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ அவள் தன்னுடைய கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை கழுவியுள்ளாள். அவளின் பார்த்து முத்தமிட்டாள். அவள் இங்கு உள்ளே வந்து முதற்கொண்டே அவள் அதை செய்யாமல் ஓய்ந்திருக்கவில்லை. சிமோனே, நான் உனக்கு எதிரான ஒரு சில காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். தீர்க்க தரிசிதானா அல்லது இல்லையா? நான் அவளுக்கு கூறுகிறேன், அவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. ஓ தேவரே, அது என்னவாக இருந்தது? அந்த வெகுமதி பொட்டலத்திற்குள்ளே என்ன இருந்தது என்பதை அவள் கண்டறிந்திருந்தாள். அங்கு அன்பு இருந்ததை அவள் கண்டுணர்ந்து கொண்டாள். அங்கே மன்னிப்பை அவள் கண்டிருந்தாள். அவளதை கண்டிருந்தாள். ஓ, எப்படியாய் அந்த தேவனுடைய விலையேறப்பட்ட வெகுமதி அவள் பேரில் கிரியை செய்கிறதை அவள் கண்டாள். அந்த தேவனுடைய வெகுமதியானது அவளுக்கு அளிக்கப்பட்டதை அவள் கண்டபோது அது எவ்வளவாய் அவளை உணர்வடை செய்திருக்க வேண்டும். அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தன. பரபாஸ் அந்த நாளை எவ்வளவாய் உணர்ந்திருக்க வேண்டும்! நீங்கள் பரபாஸின் சம்பவத்தை அறிவீர்கள். பரபாஸ் சட்டத்திற்கு புறமாக பிடிக்கப்பட்டு மரண தண்டனைக்குட்பட்ட குற்றவாளிகளை அடைத்து வைக்கும் இடத்தில் வைக்கப்பட்டு அடுத்த நாள் காலையில் மறிக்கப் போவதாயிருந்தான். அவன் ஒரு திருடனாயிருந்தான். அவன் சட்டத்திற்கு புறம்பானவனாக இருந்தான். அவன் ஒரு கொலைகாரனாக இருந்தான். அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தான். அவன் அந்த முழுகிறவும் அந்த சிறையில் மேலும் கீழுமாய் நடந்து கொண்டு தன்னுடைய தலைமுடியை பீத்துக் கொண்டும் இருந்தான். ஏனென்றால் அவன் அடுத்த நாள் காலை மரண தண்டனைக்கு ஒரு சிலுவை கண்டைக்கு செல்ல வேண்டியவனாக இருந்தான். அவன் மறிக்கவிருந்தான். எப்படியாய் அந்த இரவு அவனுக்கு தீக்கனவுகள் தோன்றிற்று? எப்படி அவனால் அமைதியாக இருக்கக்கூடாமல் போயிற்று? அடுத்த நாள் காலை சிற்றுண்டியோ அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஓராயிலுக்கு மத்தியில் இருப்பதைப் போல தன்னுடைய ரத்தம் கசிய கூடிய வேதனையை உணர்ந்தான். அவன் திடீரென்று சங்கிலிகளின் சலசலப்பையும் போர் வீரர்களின் மிதியடி ஒலியையும் கேட்கிறான். இதோ நான்கு இல்லை ஐந்து பேர் வருகின்றனர். ஒரு கால் ஒரு ரோம போர் வீரர்களின் படையே ஈட்டிகள் மின்னிட அங்கு நடந்து வந்திருக்கலாம். அந்த பெரிய சிறை அதிகாரி திறவுகோலை கொண்டு திறந்து, பரபாசே வெளியே நடந்து வா என்றார். ஓ, என்னை கொண்டு விடாதீர்கள், இயக்கமாயிருங்கள். பரபாசே, தவறு ஏதுமில்லை, நீ விடுதலையாகிவிட்டாய். என்ன? எனக்கா? நீ விடுதலையானாய். நான் எப்படி விடுதலை பெற்று வந்தேன்? யாரோ ஒருவர் அந்த வழியை சுட்டி காட்டினார். அந்த வெகுமதியானது மரணத்தில் பரபாசின் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டதை அவன் கண்டபோது அது அவருக்கு எண்ணத்தை சுட்டி காட்டியிருக்க வேண்டும். நானும் அதே வழியில் உணர்ந்தேன். தேவனுடைய வெகுமதி மரணத்தில் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டது. எப்படியாய் அங்கே ஆணிகள் அறையப்பட்டு சிலுவையின் மேல் அந்த கள்ளன் மறித்துக் கொண்டிருந்தான். மறித்துக் கொண்டிருந்த கள்ளன் தன் நாளில் அந்த ஊற்றைக் கண்டு பூரித்தான். அவனைப் போன்று இழிவானவனாய் நான் இருந்தாலும் என் பாவங்கள் யாவையும் கழுவியருளும். ஆம், விசுவாசத்தால் நான் அந்த ஊற்றைக் கண்டது முதற்கொண்டே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதால் உம்முடைய காயங்களினால் ஓடும் ரத்தத்தினால் நிவர்த்தி அடைந்தேன். மீட்பின் அன்பே என்னுடைய மைக்கருத்தாய் இருந்து வருகிறது. நான் மறிக்கும் அளவும் அதுவே பொருளாயிருக்கும். அது உண்மை. ஓ,
Today, Christmas means a cart and a can.
முடிவாக இதை கூறுவேனாக, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு ஒட்டக முத்திரையிட்ட சிகரெட்டுகளாய், ஒரு ராஜ பிரதிநிதி முத்திரையிட்ட சிகரெட்டுகளாய், நான்கு ரோஜா முத்திரையிட்ட மதுபானமாய் அல்லது சீகர மதுபானமாய், ஒரு அழகான கிறிஸ்துமஸ் கட்டுக்கதை படத்தாளில் சுற்றப்பட்டதாய் உள்ளது. ஆனால் அவர்கள் இன்னமும் தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் அவருடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் அதை விரும்புகிறதில்லை. நான் அதை விரும்புகிறேன். நான் அதை பெற்றுக் கொண்டதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, இம்மானுவேல் தேவன் மாம்சமாகி நமக்கு மத்தியிலே வாசம் செய்து புறக்கணிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லா காலங்களினூடாகவும் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு இதயத்திற்கும் அவருடைய கிருபையானது இன்றைக்கும் தொடர்ந்து நீடித்துள்ளது. நாம் நம்முடைய தலைகளை அப்படியே ஒரு வினாடி தாழ்த்துவோமாக. இன்றிரவு இந்த கட்டிடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னதான நினைவு விழாவில் தேவன் முதல் கிறிஸ்துமஸ் வெகுமதியை அழைத்ததை நினைத்து நான் வியப்புறுகிறேன். இன்றிரவு நீ அந்த வெகுமதி பொட்டலத்தின் உட்புறத்திலே நோக்கி பார்க்க விருப்பம் கொண்டால், பாவியே, அங்கே உன்னை நேசிக்கிற யாரோ ஒருவரை, உனக்காக மறித்த யாரோ ஒருவரை, உனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த யாரோ ஒருவர் அங்கே இருப்பதை காணமாட்டாயா என்று நான் வியப்படுகிறேன். இன்றிரவு அவருடைய கந்தையான ஆடையை மூட மதாபிமானி உருளும் பரிசுத்தர் என்று அவர்கள் அவரை அடைக்கும் அந்த அடுக்கான ஆடையை எடுத்து அதில் உங்களை சுற்றிக் கொண்டு தேவனுடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை தெரிந்து கொள்ள மனமுடையவர்களாக இருப்பீர்களா? இன்றிரவு நீங்கள் இந்த கட்டிடத்தில் இருந்து ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்களுடைய கரத்தை விரும்பின உயர்த்தி இந்த கிறிஸ்துமஸ் இரவிலே நான் தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை, தேவனுடைய உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதியை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? ஸ்திரியே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. கேலி, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள வாலிபஸ்திரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆம், இன்னும் வேறு யாராவது ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என் சகோதரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராகிலும் ஒருவர், கர்த்தாவே நான் அந்த வழியை தெரிந்து கொள்வேன், நான் உம்மை அழுக்கான பாதத்தோடு காண மாட்டேன், நான் ஒருபோதும் நின்று நான் அவர்களோடு சேர்ந்து கொள்வேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவேன், நான் நிந்திக்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருப்பேன். கர்த்தாவே என்னோட தங்கியிரும், இன்றிரவு என்னோட வீட்டிற்கு வாரும், நான் உம்முடைய நாமத்திலிருந்து எல்லா அழுக்கையும் கழுவுவேன். கர்த்தாவே நீர் என் பாவங்களை கழுவி எறலும், என்னை ஜீவனுடனாய் ஜீவிக்க செய்யும். இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிற வழியில் அல்ல, நான் உம்முடையவர்களை கரைபடுத்திக் கொண்டிருக்கிறேன், நான் உம்மை கரைபடுத்திக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உம்மேல் அதிக கரையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே இன்றிரவே என்னுடைய மரண திரும்பதின் கண்ணீரோடு என்னை போகவிடும். இப்பொழுது நான் உம்மை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கல்வாரியின் பாதத்தண்டையிலே தாழ்மையாய் வருகிறேன் என்று கூறுங்கள். நாம் ஜெயிப்பதற்கு முன்னர் மற்ற யாராவது உள்ளனரா? வெறுமன உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, விலகிடப்பட்ட கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் உம்மை வழிநடத்துகிறோம். கர்த்தாவே இன்றிரவு தங்களுடைய கரத்தை முழுமையாக உயர்த்தினவர்கள் ஒரு சில ஸ்திரீகளாகவே இருந்ததை போன்று தென்படுகிறது. ஒரு கால் அவர்களும் கூட கீழ்நோக்கி பார்க்கக்கூடும். அவர்களில் சிலர் வாலிப பெண்களாயும் வெறுமன வாலிப பருவத்தினுடையவர்களே தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அவர்கள் கர்த்தாவே அவர்கள் அதை மனதில் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தோடு ஆக்கிரைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை. இப்பொழுதே அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்திலேயே தேவனுடைய பொட்டலத்துக்கு நோக்கி பார்க்கவும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் விரும்புகின்றனர். அதை அருளும் கர்த்தாவே. இப்பொழுது அவர்களுடைய பாவத்தின் மன்னிப்பிற்காக அவர்களுக்கு நீர் திறந்தருளும். நீர் தாவீதின் வீட்டில் உள்ள ஒரு ஊற்றை அவர்களுக்கு திறந்தருளும். அதுவே பாவத்திற்காகவும் அசுத்தத்திற்காகவும் திறந்துள்ளது. அங்கே பாவிகள் அவ்வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய பாவக்கரையை போக்குகின்றனர். அதை அருளும் கர்த்தாவே. கர்த்தாவே இன்றிரவு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய தரித்திரும். கர்த்தாவே அவர்களுக்கு என்ன இருக்க வேண்டுமோ அதை ஜீவனுள்ளதாக்கும். அதை அருளும். எங்கள் மத்தியில் சுகபீனமாயும் அல்லலுச்சி போலையும் சுகப்படுத்தும். நீரே சகாயமற்றவர்களுக்கு சகாயராயிருக்கிறீர். நீரே அவர். கர்த்தாவே மற்றவர்கள் செய்ய முடியாததை செய்யக்கூடியவரே. நீரே நிரந்தரமான கிருபையாயிருக்கிறீர். நீர் தேவனுடைய வெகுமதியாயிருக்கிறீர். கர்த்தாவே நாங்கள் உம்மை தாழ்மையோடு விசுவாசிக்கிறோம். நாங்கள் விடிவெள்ளியை பின்தொடர்கிறோம். அந்த ஒளியானது ஆவியின் அபிஷேகத்தினாலங்களை அந்த பரிபூர்ண வெளிச்ச தண்டைக்கு, அந்த தேவனுடைய வெகுமதி அண்டைக்கு, நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தும் வரையில் நாங்கள் அதை பின்தொடர்வோம். கர்த்தாவே அதை அருளும். இப்பொழுதே நான் உம்மண்டை அவர்களை ஒப்புவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றவே அவர்களுடைய ஆத்துமாக்களை ஏற்றுக்கொண்டு அதை கல்வாரியின் சிவப்பான ரத்தத்தில் கழுவி அருளும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தாவே என்னோடு தங்கியிரும், ஜீவனிலும் மரணத்திலும் என்னை தேற்ற கைவிட்டு விடாதேயும். ஓ கர்த்தாவே என்னோட தங்கியிரும். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு அவரை நேசிக்கின்றீர்களா? பண்டைய காலத்தின் நிமித்தமாக மீண்டும் ஒருமுறை, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் முதலில் நேசித்த காரணத்தால் நான் அவரை நேசிக்கிறேன் என்று பாடுவோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் பாடுவோம். நாம் நம்முடைய கரங்களை அவரிடம் உயர்த்துவோமாக. இப்பொழுது நீங்கள் முன்னாலோ பின்னாலோ உங்களுக்கு பக்கத்தில் உள்ள யாரோ ஒருவரிடம் கரங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாவரும் உங்கள் கரங்களை இப்பொழுதே உயர்த்துங்கள். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? அவர் அற்புதமானவர் அல்லவா? சரி, நாம் இப்பொழுது எழுமிருப்போம். இப்பொழுது மெதுவாக சோதனைகள் சூடும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்தில் உச்சரி. விலையேறப்பட்ட நாமம், விலையேறப்பட்ட நாமம், ஓ எவ்வளவு இனிமையானது! இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்தி பாடுவோமாக.